இந்த செஷன், இந்த பிரிவு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றது, கிருஷ்ண பிரசாதத்தை பரிமாறுறது, இதை பற்றி இப்ப பார்க்கலாம் சில விஷயங்களை. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யறோம் அப்படின்னா, முதல்ல கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றத நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். பத்ரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயர்ச்சதி சுதகம் பக்தி பகுருத்தம் கிருஷ்ணாம் பிரியதாத்மனஹ. அவர் சொல்றார், பூவோ இலையோ பழமோ நீரோ அன்புடனும் பக்தியுடனும் எனக்கு யாரேனும் அளித்தால் அதை நான் ஏற்கின்றேன். அப்ப கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அன்பும் பக்தியும். அந்த அன்போடையும் பக்தியோடையும் நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணும் போது அதை கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறார். கிருஷ்ணருடைய விக்ரம் அல்லது கிருஷ்ணருடைய படத்தை நம்ம நைவேத்தியம் பண்றதுக்கான ஒரு யந்திரம் மாதிரி நினைச்சிடக்கூடாது. நான் முன்னே சொன்னேன், எதையோ ஒன்ன கொண்டு வந்து முன்ன வச்சு டிங்கி 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 டிங்கு மணி அடிச்சு மந்திரத்தை சொன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ணர் எந்த விஷயத்தையும் நம்ம கிட்ட இருந்து கேட்கறது கிடையாது. அவர் எனக்கு பசிக்குது நீ எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கல. அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது பக்தி. எளிமையான எவ்வளவு எளிமையானதா இருந்தா, எளிமையான உணவா இருந்தால் கூட பரவாயில்லை, அதை பற்றி ஒன்னும் கிருஷ்ணர் பொறுப்படுத்துறது கிடையாது. நாம் பாக்குறோம், சனாதன கோஸ்வாமி மதன் மோகனுக்கு தினமும் பாட்டி, பாட்டினா தட்டின சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் மொத்தமா தட்டி, கோதுமை மாவுல தட்டி அதை சுட்டு உப்பு கூட போடாம மதன் மோகனு கொடுப்பார். மதன் மோகன் அதை அன்போட எடுத்துப்பார். கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருந்து அந்த அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார ஒழிய, அவர் நம்ம இது கொடுக்கணும் அப்படிங்கிற அது பொருளை எதிர்பார்க்கறது கிடையாது. கிருஷ்ணருக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. கிருஷ்ணர் தன்னில் திருப்தியுற்றவர். அவர் நம்ம கொடுக்கக்கூடிய உணவை வைத்து வாழணும் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு எதுவுமே கிடையாது. பக்தியோட ஒரு பக்தர் அர்ப்பணிக்கும் போது அதை கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறேன். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது அந்த பக்தியை தான். மற்ற எல்லா விதிமுறைகள் நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ இது எல்லாமே அந்த பக்திக்கு உதவியா இருக்கிறதுக்காகத்தான். பக்தினா என்ன? பக்தினா அன்பு. ஒருத்தர் மேல அன்பு இருக்கு அப்படின்னா அந்த நபருக்கு எப்படி பிடித்தமானதா இருக்குமோ அப்படி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நபருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அந்த விதத்துலதான் நம்ம இந்தந்த மாதிரி விதிமுறைகள்லாம் நம்ம வகுக்கிறோம். அதே சமயத்துல இந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றி அன்பும் பக்தியும் அங்க இல்லை அப்படின்னா கிருஷ்ணர் அந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கிருஷ்ணர் ஒரு நைவேத்தியம் பண்ணக்கூடிய எந்திரம் கிடையாது. அந்த இடத்துல நம்ம வச்சுட்டீங்க நீங்க மணி அடிச்சுட்டா நைவேத்தியம் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதை நம்ம நல்லா புரிந்துக்க வேண்டியது அவசியம். கிருஷ்ணர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை தான் கேட்கிறார். நம்ம செய்யக்கூடிய சப்ஜி ரைஸ் தால் இதெல்லாம் அவர் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் கொடுக்கலாம், ஆனா அவர் முக்கியமா கேட்கறது அங்க பக்தி இருக்கணும். நம்ம எல்லாம் சமைச்சு அந்த சமைக்கிற பொருள்ல பக்தி மசாலா போடணும். சக்தி மசாலா போடுறது மட்டும் இல்ல, சக்தி மசாலா போடுறது பக்தி மசாலா போடணும். அங்க பக்தி மசாலா சேர்த்தம்னா கிருஷ்ணர் தான் எடுத்துப்பார். சக்தி மசாலா சேர்க்கறது மட்டும் அவசியம் இல்லை. அதனால கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணும் போது அது பக்தியோட நம்ம பண்ணணும், அதுதான் முக்கியம். ஓகே, இங்க நான் உங்களுக்காக ஸ்ரீல பிரபுபாதர் 1969 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஸ்ரீ ஸ்ரீ ருக்மணி துவாரகநாத் துவாரகதீஷ் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணப்ப ஸ்ரீல பிரபுபாதர் சில முக்கியமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை முதல்ல ஸ்ரீல பிரபுபாதருடைய நேரடி வார்த்தைகளை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு அர்த்தம் கொடுக்குறேன். பிரபுபாத் இங்க பேசுறது நான் பிளே பண்றேன், அதே விஷயம் உங்களுக்கு டெக்ஸ்டும் இங்கிலீஷ்ல இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க அத நான் அதை விளக்குறேன். இந்த உரை இது கடைசி, அதாவது ஸ்ரீல பிரபுபாத் ஸ்ரீ ஸ்ரீ ருக்மிணி துவாரகநாத் விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் பேசின உரையினுடைய கடைசியில பிரபுபாத் இங்க சொல்ற, இது உண்மையா நமக்கு தேவை நைவேத்தியம் பண்றதுல பக்தி. நம்மளால கிருஷ்ணருக்கு என்ன கொடுக்க முடியும்? எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தமானது. உங்ககிட்ட என்ன இருக்கு, அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு? உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தினால என்ன பிரயோஜனம், என்ன மதிப்பு? அதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. அதனால உண்மையான விஷயம் பக்தி, அந்த உணர்வு, அதுதான் முக்கியங்கிறார். சொல்றார் கிருஷ்ணர் கிட்ட எப்படி சொல்லணுங்க, கிருஷ்ணா தயவு செய்து இதை எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் ரொம்ப கீழ்நிலையில இருக்கவன், நான் ரொம்ப மோசமானவன், ஆனா நான் இதை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், இதை தயவு செய்து எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுங்கிறார். நம்ம பார்க்கிறோம் இந்த உபன்யாசத்துல இந்த வரிகளை பிரபுபாதர் சொல்லும் போது அவருடைய தொண்டை கட்டி அவர் அலறார். இங்க அமெரிக்காவில் விக்கிரகங்களை பிரதிஷ்ட பண்றார் ஸ்ரீல பிரபுபாத். அந்த முழு உபன்யாசமே பிரபுபாதர் ரொம்ப அதிகமான உணர்ச்சியோட இருப்பார், உணர்ச்சிகள் ததும்ப அவர் அந்த உபன்யாசத்தையே கொடுப்பார். அதுல நம்ம எப்படி கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வரணும், நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கறத பிரபுபாதர் சொல்லும் போதே அதை அவர் உணர்ந்து அவர் அலறார். அது நைவேத்தியம் பண்றதுக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலை. நம்ம கிட்ட அந்த நிலை இருக்குமா, நம்ம அந்த நிலை இல்லைங்கிறது வாஸ்தவம். இருந்தாலும் பிரபுபாதர் அந்த நிலையில இருந்து நம்ம அர்ப்பணிக்கும் போது அதை கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்றார். கர்வம் கொள்ளாதீங்க, எப்பவுமே கவனமா இருங்க, நீங்க கிருஷ்ணரோட பழகிறீங்க, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னா கிருஷ்ணருக்கு கொடுக்குறீங்க, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது என்னுடைய வேண்டுகோள்ங்கிற இன்னொரு கடிதத்துல ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், பகவானுக்கு பிரசாதம் நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொன்றும் ரொம்ப மதிப்போடையும் மரியாதையோடையும் நல்ல தூய்மையா தயார் பண்ணி கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். பிரபுபாத் சொல் எழுதுறீங்க, ஜெகநாத் பூரியில பகவான் ஒரு நாளைக்கு 56 தடவை சாப்பிடுறார். நீங்க எவ்வளவு தடவை நீங்க நைவேத்தியம் பண்ணாலும் அவரால் அவ்வளவு தடவை சாப்பிட முடியும், அவருக்கு அளவே கிடையாது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அர்ப்பணிக்கக்கூடியது மதிப்போடையும் பக்தியோடையும் இருக்கணுங்கிறார். பிரபுபாத் சொல்றார், கிருஷ்ணர் பசியோட இருக்கல, அவர் ஏழையும் கிடையாது, அவரால் அவரு ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாருங்கிறதும் கிடையாது. ஆனா அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். நம்ம கொடுக்கும்போது காய்கறிகள், பழங்கள், மாவு, பால், தண்ணி, இது எல்லாத்தையும் நம்ம அன்போடையும் பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் அர்ப்பணிக்கும் போது கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொள்றார். அவர் நம்ம கிட்ட இருந்து அன்பைத்தான் விரும்புறார், அந்த அன்பிற்காக அவர் பசியோட இருக்கிறார். அது நம்ம எவ்வளவு தடவை அர்ப்பணித்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்றது தயாரா இருக்கார். அதனால அவர் பூர்ணமானவருங்கனால இது எல்லாமே அவர்கிட்ட இத்தகைய முரண்பாடுகள் எல்லாம் ஒரே நேரத்துல அவர்கிட்ட இருக்க முடியும். அவர் சாப்பாடு கேட்கிறார், சாப்பாடு அவருக்கு அவசியமும் கிடையாது. அவர் ஒரே நேரத்துல பசியோடையும் இருக்கார், அதே நேரத்துல முழுசா திருப்தியுற்றும் இருக்கிறார். அதனால எல்லாமே கிருஷ்ணருக்காக தூய்மையாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றார். சரி, இப்ப இன்னொரு கேள்வி வரும், சரி எங்கிட்ட பக்தி இல்லையே, நான் எப்படி நைவேத்தியம் பண்றது? ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்நாமி பிரியதாத்மனக, அது சரி, பிரியமான ஆத்மத்தோட பக்தியோட இருந்து அர்ப்பணித்தால் கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்வார், வாஸ்தவம் தான். எங்கிட்ட பக்தி இல்லையே, நான் எப்படி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றது? நிச்சயமா நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய நிலையில இல்ல. அதனால நம்ம சாதன பக்தியை பயிற்சி பண்ணும், சாதன பக்தியில நம்ம விதிமுறைகளை பின்பற்றி ஆன்மீக குருவின் மூலமாக நம்மளுடைய நைவேத்தியத்தை நிகழ்த்துகிறோம். குரு அதை தன்னுடைய குரு கொடுப்பார், அவருடைய குரு கொடுப்பார், இப்படியே அது இறுதியில கிருஷ்ணரை நோக்கி சென்றடையுது. அப்ப கிருஷ்ணர் அந்த பதார்த்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். நம்மளால நேரடியா நம்மளால நேரடியா கிருஷ்ணருக்கு எதையும் அர்ப்பணிக்க முடியாது அப்படிங்கறத ஒருத்தர் பூர்ணமாக உணர்ந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும். நான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம யார் அவ்வளவு பெரிய ஆளா கிருஷ்ணருக்கு நேரடியா அர்ப்பணிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? கிருஷ்ணர் பக்தியோட இருந்தா நீ கூட நான் எடுத்துக்கிறேங்கிற நம்ம கிட்ட பக்தி இருக்கா? நம்மளுடைய பக்தி எந்த நிலையில இருக்கு? இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம பாட்டுக்கு கிருஷ்ணர் பக்தியுடன் எனக்கு பக்தி இருக்கு நான் நைவேத்தியம் பண்றேன் கிருஷ்ணருக்கு நேரடியா அப்படின்னு நம்ம நினைச்சு நேரடியா நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா கிருஷ்ணர் அதை ஏற்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. குருவின் மூலமாகத்தான் நம்மளுடைய நைவேத்தியமானது இருக்க வேண்டும். இது ரொம்ப 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 அவசியமான ஒரு கருத்து. நைவேத்தியத்திற்கு எது பொருத்தமானது? நைவேத்தியத்திற்கு பொருத்தமானது சத்துவகுணத்தில் உள்ள உணவுகள். ரஜோகுணத்திலேயோ தமோ குணத்திலேயோ இருக்கக்கூடிய உணவுகள் அது பொருத்தமானது கிடையாது. சத்துவகுணத்தை சார்ந்த உணவுகளே சில நேரத்துல தமோ குணத்துக்கு மாறி இருக்கும். அப்படி மாறி இருந்ததுனாலும் அதையும் நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண முடியாது. கெட்டு போயிருக்கு, ஊசி போயிருக்கு, இல்ல அதிகமா உப்பு தூக்கி கொட்டிட்டாங்க. தெரிஞ்சே நைவேத்தியம் பண்றது, நல்லா தெரியும் உப்பு தூக்கி கொட்டிட்டாங்கன்னு, அத கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றோம். இல்ல நாய் வந்து பாக்குது சமைக்கிற நேரத்துல, அதெல்லாம் நம்ம நைவேத்தியம் பண்றதுக்கு உகந்தது கிடையாது. அப்ப அந்த உணவுகள் தமோ குணத்துக்கு மாறி இருக்குன்னு அர்த்தம். சரி, சத்துவகுணத்துல இருந்தா கூட கூடிய வரைக்கும் கிருஷ்ணருக்காக நம்ம நைவேத்தியம் பண்றது முதல் தரமான உணவாக இருக்கணும். எல்லாமே முதல் தரமா இருக்கணும். நம்ம உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் கிருஷ்ணருக்காக பண்றோம் அப்படிங்கறனால கூடிய மட்டும் முதல் தரமான பொருட்களை நம்ம வாங்கி கிருஷ்ணருக்காக தூய்மையான முறையில அர்ப்பணிக்கப்பட வேண்டும். சைத்தன்ய சரிதாமிரதம் மத்திய லீலையில ஷீல பிரபுபாதர் எழுதுகிறார், உணவுப் பொருட்களை பொறுத்தவரையில் எல்லா பதார்த்தங்களும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும். முதல் தரமான சாதம், பருப்பு, பழம், பாயாசம், காய்கறிகள், உறிஞ்சுவதற்கு, குடிப்பதற்கு, மெல்லுவதற்கு என பலதரப்பட்ட உணவுகள் இருக்க வேண்டும். விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் இவ்வுணவுகள் அனைத்தும் அதி அற்புதமாக சிறப்பு வாய்ந்த முறையில் இருக்க வேண்டும். இன்னொன்னு என்னன்னா, ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றது உண்டு, பக்தர்களே அவங்களுடைய தோட்டத்துல அல்லது அவங்களுடைய சொந்த இடத்துல ஏதாவது பொருட்களை விளைவித்து அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தார்கள் அப்படின்னா அது இன்னும் விசேஷமானது. பிரபுபாத் சொல்றார், அத்தகைய பதார்த்தமானது 100 மடங்கு மதிப்பு மிக்கதுங்கிற. நம்ம வீட்டுல ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை கிருஷ்ணருக்கு நம்ம உபயோகிக்கிறது பார்க்கணும். ஏதோ சின்னோண்டு கொஞ்சமா இடம் இருக்குன்னா எதையாவது கிருஷ்ணருக்காக அங்க வைக்கலாம். ஒரு மாமரத்தை வைக்கலாம், இல்ல ஒரு வாழை மரத்தை வைக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு கிருஷ்ணருக்காக ஒரு சின்ன கொடியை வைக்கலாம், இல்ல ஒரு கத்திரிக்காய் செடி வைக்கலாம், தக்காளி வைக்கலாம், ஏதாவது ஒண்ணு கிருஷ்ணருக்காக. அந்த பதார்த்தங்கள் கிருஷ்ணர் சொல்ல 100 மடங்கு மதிப்பு மிக்க. கிருஷ்ணர் அதை அன்போட எடுத்துப்பார், ரொம்ப அன்போட எடுத்துப்பார். அதே சமயத்துல ஒழுங்கா வேகாத சாப்பாடு, அடி பிடிச்சு போனது, கருகினது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பக்தர்கள் சமைக்கிறவங்க ஒரு பழக்கம் என்ன இருக்கும்னா எண்ணெய் நெய் எதையோ நெய்ய தூக்கி ஊத்திடுவாங்க. ஊத்தினதுக்கு அப்புறம் தான் கடுகு எடுப்பாங்க, கடலைப்பருப்பு எடுப்பாங்க, உளுத்தம்பருப்பு எடுப்பாங்க, கருவேப்பிலை எடுப்பாங்க, இஞ்சி எடுப்பாங்க. அதுக்குள்ளார பார்த்தோம்னா அதெல்லாம் கருகி போயிடும். அப்புறம் அதுலயே போட்டு சமைப்பாங்க. அதுலயே போட்டு சமைச்சாங்கன்னா மொத்தத்திலயும் அந்த கருகுன ஸ்மெல் இருக்கும். எப்ப ஒரு பக்தர் கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுல இருக்குன்னா அது கருகி போச்சு அப்படின்னா அது தூக்கி கொட்டிவிட்டு மறுபடியும் சமைக்கலாம், தப்பு கிடையாது. கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம், கருகி போனது போய் எப்படி கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியும்? அதனால அது மாதிரி கருகி போறது, அடி பிடிச்சது, அதிக காரம், அதிக உப்பு இதெல்லாம் தவிர்க்கணும். பால் கூடிய மட்டும் பசும்பாலா இருக்கிறது சிறந்தது. கிருஷ்ணர் பசும்பால் தான் குடிப்பார். நித்தது நம்ம கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியாது மற்ற பால். இன்றைக்கு கலிகாலத்துல நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேற பால்களை நம்ம சில நேரத்துல கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இருந்தாலும் கூடிய வரைக்கும் நம்ம கிருஷ்ணருக்கு பசும்பால் கொடுக்கறதுக்கு பார்க்கணும். சமையல்ல நெய் உபயோகிக்கிறது அவசியமானது. கிருஷ்ணருக்கு சமைக்கிறது அப்படின்னா நெய் தான், பசு நெய் தான். அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு பசு நெய் கிடைச்சதுன்னா பசு நெய் எடுத்துக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் நெய் தூய்மையா இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நிறைய இடங்கள்ல நெய்யில எதோ கலக்குறாங்கன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நம்ம தூய்மையா பார்த்து செய்ய முடியுமோ அது ரொம்ப முக்கியம். இது குறிப்பா நம்ம எல்லாரும் பின்பற்ற வேண்டியது. நான் இங்க சொல்லிட்டு இருக்கிறேன், சில நேரத்துல பார்த்தா யாராவது எடுத்து எண்ணெய் தூக்கி கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடறாங்க கிச்சன்ல, அப்புறம் அதை காலி பண்ண வேண்டியதாகுது. அதனால கிருஷ்ணருக்கு சமைக்கிறோம், நம்ம நெய்யில சமைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ரவுபாதர் இருந்த காலத்துல இஸ்கான் கோயில் எந்த கோயில்லையும் எண்ணெயே கிடையாது, எந்த கோயில்லையுமே எண்ணெய் அப்படிங்கறதே கண்ணிலே கிடையாது. இன்றைக்கு பல சூழ்நிலைகளை பல இடங்கள்ல இருந்தால் கூட கூடிய மட்டும் நெய்யை உபயோகப்படுத்துறது சிறந்தது. வீடுகள்ல எல்லாராலையும் நெய் வாங்கி கட்டுப்படி ஆகாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா இதர எண்ணெய்களை உபயோகிக்கலாம். எண்ணெய் கூட பார்த்தோம் அப்படின்னா நல்லெண்ணெய் சிறந்தது, இல்லைனா கடலெண்ணெய், அதுவும் இல்லைன்னா சூரியகாந்தி எண்ணெய், வேற எதோ எண்ணெய் எல்லாம் இந்த காலத்துல வருது. சோயாபீன் எண்ணெய், பாம் எண்ணெய், பால்ம் ஆயில், டால்டா, தேங்காய் எண்ணெய் சில கலாச்சாரத்துல யூஸ் பண்ணலாம். இந்த தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் இதெல்லாம் அதுக்கு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர் தான். அதனால சிறந்தது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இல்லைனா வேற ஏதா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த ரெண்டு தான். அதுக்கப்புறம் இந்த சூரியகாந்தி, தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் அப்புறமா நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனா இந்த குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுசு புதுசா வரக்கூடிய ஆயில்லாம் பெட்டர் நம்ம கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். வங்காளத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கடுகெண்ணெய் உபயோகிப்பாங்க, கேரளால போனீங்கன்னா தேங்காய் எண்ணெய் உபயோகிப்பாங்க, பரவாயில்ல. ஆனா குறிப்பா இந்த புதுசு புதுசா நிறைய வருது, என்னது ரைஸ் பிரான் ஆயில், கவுட் எண்ணெய், கவுட் கவுட் எண்ணெய், அப்புறம் சோயாபீன் ஆயில், அப்புறம் அந்த இன்னொன்னு என்னது ஏதோ ஒரு பையன் வந்து ஒரு பொம்மை மாதிரி பெருசுட்டு கூலாம் அது என்னது சூரியகாந்திக்கு அது. இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் எந்த பொருள், சில காய்கறிகள் பார்த்தோம், சில பழங்கள் பார்த்தோம்னா தோல் நம்ம எடுத்துட்டு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். சில விஷயங்கள் நம்ம தோல் எடுக்க மாட்டோம், அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். உருளைக்கிழங்கு, ஆப்பிள் இதெல்லாம் தோல் சீவி நைவேத்தியம் பண்றது நல்லது. உருளைக்கிழங்கு போடுற இடத்துல சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. உருளைக்கிழங்கு சீவறதுக்கு கால் மணி நேரம் ஆகுது, அதை எதுக்கு சீவணும், அப்படியே போடு, அப்படியே முழுசு முழுசா போடு. ஆப்பிள் வெட்டுறதுக்கு டைம் ஆகுது, அப்படியே கிருஷ்ணருக்கு வை தோலோட. அதுவும் இந்த காலத்துல ஆப்பிள்ல தோல் தான் ஃபுல்லா வேக்ஸ் எல்லாம். ஸோ அதனால எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி பண்றது அவசியம். சில காய்கறிகளுக்கு அவசியம் கிடையாது, கேரட் அவசியம் கிடையாது, நம்ம தோல் சீவணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சில நேரத்தில் கேரட்ல நிறைய மண் இருந்தது அப்படின்னா சீவலாம், இல்லைன்னா அவசியம் கிடையாது. பரங்கிக்காய் சீவ தேவையில்ல, பூசணிக்காய் சீவுவாங்க, அதாவது இங்க எல்லாமே பூசணின்னு சொல்லுவீங்க நீங்க, மஞ்சள் பூசணி சீவ தேவையில்ல, வெள்ளை பூசணி சீவணும் அப்படி சொன்னாதான் நிறைய பேர் இந்த காலம். தடியங்காய், ஓகே. பழம், பழத்தை நம்ம வெட்டி வைக்கவே கூடாது. பழத்தை வெட்டினோம்னா, பழத்தை வெட்டினோம்னா உடனே அந்த சின்ன சின்னதா கொசு வந்து உட்காந்துடும். பழத்தை வெட்டினோம்னா உடனே உடனே கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணி வந்தறியும் உடனே காலி பண்ணணும். குறிப்பா நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வெட்டிட்டு வச்சுக்கூடாது. அதுவும் இல்லாம சில நேரத்துல நான் பாக்குறோம், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பழத்தை வெட்டுவாங்க, அதுவும் இந்த குறிப்பா அந்த பெரிய பழம் இந்த தர்பூஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாதி பழத்தை வெட்டிவிட்டு பாதி பழத்தை ஸ்டோர் பண்ணிடுவாங்க அடுத்த நாளைக்கு. அப்புறம் இந்த இது கூட பண்ணுவாங்க, அது வந்து பலாப்பழத்தை கூட, பலாப்பழத்தை கொஞ்சத்தை எடுத்துட்டு கொஞ்சத்தை வச்சிருவாங்க. பழத்தை வெட்டிட்டோம் அப்படின்னா அதை மொத்தமா கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணு, உடனே நைவேத்தியம் பண்ணு. வெட்டின பழத்தை வச்சுட்டு அடுத்த நாள் நைவேத்தியம் பண்றதுங்கிறதுலாம் கூடாது. இன்னொன்னு என்னன்னா, இன்றைக்கு நைவேத்தியத்துக்கு உகந்த பொருள்கள் நம்ம நம்ம ரொம்பவும் தேடியும் அலையவும் முடியாது. ஏன்னா கலியுகத்துல எல்லாமே எல்லாத்துலயும் தோஷம் இருக்கு. கலோ தோஷே நிதே ராஜன், கலியுகத்துல எல்லாத்துலயும் தோஷம் இருக்கு. சில நேரத்துல நம்ம தூய்மையான பொருள்கள் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த இயற்கையான முறையில விளைவிக்கப்படக்கூடிய பொருட்களை நம்ம உபயோகிக்கிறோம், ஆர்கானிக் பொருள்கள். அப்படி ஆர்கானிக் பொருளை எடுத்தா கூட அதுல கூட இன்னைக்கு எந்த அளவுக்கு அதுல ஆர்கானிக் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வரக்கூடிய மலையிலேயே ஆசிட் இருக்கு. வரக்கூடிய நம்ம பெய்யக்கூடிய மழையே அமில மழையா பொழியுது. அப்படி இருக்கிறப்ப நம்ம எந்த அளவுக்கு தூய்மையை எதிர்பார்க்க முடியும்? கூடிய மட்டும் தரமா நம்மளால நம்மளுடைய சக்திக்கு எந்த அளவுக்கு தகுமோ அது மாதிரி பார்த்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும். கிருஷ்ணருக்கு சில பொருள்கள் பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச பொருள்கள் சில நேரத்துல தவறான முறையில செய்யப்பட்டா கூட கிருஷ்ணருக்கு அது பண்ணணும்னா அது பண்ணணும். உதாரணம் பார்த்தோம்னா பால். இன்றைக்கு நிறைய இடங்களில் உபயோகிக்கப்படக்கூடிய பால் மிருகங்களை அதாவது பசுக்களை கொடுமைப்படுத்தி அது அந்த பசுக்கள்லாம் கசாப்பு கூடத்துக்கு போகுது. ஸோ அப்ப அந்த பாலை நம்ம உபயோகிக்கலாமா கூடாதா? கிருஷ்ணருக்கு பிடிக்கும், கிருஷ்ணர் பால் இல்லாம இருக்க மாட்டார். அதனால நம்ம அந்த பால் பொருட்களை உபயோகிக்கணும். பிரபுபாதர் அதை அனுமதிச்சிருக்கார். அதே மாதிரி சர்க்கரையும் கூட, சர்க்கரை சில நேரத்தில் இப்ப அது ஏறக்குறைய நின்றுச்சு. வட இந்தியாவில் இன்னைக்கும் சில இடங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவில் அந்த வழிமுறையை நிறுத்திட்டாங்க. சர்க்கரைய தூய்மைப்படுத்துற இடத்துல எலும்பு உபயோகப்படுத்துறதா சொல்றாங்க. இப்ப அது வேற கெமிக்கல் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருந்தா கூட சில பிரபுபாதர் அனுமதிச்சிருக்கார். ஏன்னா கிருஷ்ணருக்கு இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். அதனால இனிப்பு தயாரிக்கிறது சர்க்கரை அவசியம்ங்கிற காரணத்தினால பிரபுபாதர் அனுமதிச்சிருக்கார். நம்மளால முடிஞ்சதுன்னா இந்த விஷயங்களை தவிர்க்கறதுக்கு முயற்சி செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா ஆல்டர்னேட்டிவ் இல்லாம கிருஷ்ணருக்கு பாலே கொடுக்காம நிறுத்திடக்கூடாது. நம்மளால முடிஞ்சா பாதுகாப்பா பால் வைக்கலாம், நம்மளால முடிஞ்சா வேற சர்க்கரையை நம்ம பாதுகாப்பா தயாரிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனா கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுகளை அவர்கிட்ட இருந்து விலக்கிடக்கூடாது, அது அவசியமாகும். இப்ப சர்க்கரைக்கு பதில வெள்ளம் உபயோகிக்கலாம். எந்த இடத்துல வெள்ளம் உபயோகிக்க முடியுமோ அந்த இடத்துல வெள்ளம் உபயோகிக்கலாம். சில இடத்துல கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுக்கு சர்க்கரை தான் உபயோகிக்கணுங்கிற மாதிரி இருக்கு. அது எப்படின்னு நமக்கு தெரியாது. பிரபுபாத் அப்படிதான் மெனு கொடுத்துருக்காரு நமக்கு ரெசிபி. உதாரணத்துக்கு ரசகுல்லா, சந்தேஷ் நீங்க வெள்ளத்துல போட்டீங்கன்னா வராது. அதனால அதெல்லாம் நீங்க சர்க்கரை தான் உபயோகிச்சாகும். இருந்தாலும் எந்த அளவுக்கு தூய்மையா முடியுமோ அந்த அளவுக்கு தூய்மையா பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு வழிமுறை ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நமக்கு எது பிடிக்குதோ அதை கிருஷ்ணருக்கு கொடுக்கற. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ற. இதுவும் சாதன பக்தியில இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுமதிக்கப்படுது. ஹரிபக்தி விலாசில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. பிரபுபாதரும் பாத்தீங்கன்னா இஸ்கான் ஆரம்ப காலத்துல அதை ஊக்குவிச்சாருன்னு சொல்லலாம், அல்லது அனுமதிச்சார்னு சொல்லலாம். பிரபுபாதுக்கு ஒரு தடவை ஒருத்தவங்க பர்த்டே கேக் அனுப்புனாங்க. பிரபுபாத வாங்கி நல்லா செஞ்சிருக்கிற அப்படின்னா அதுல மெழுகுவத்தி எல்லாம் வச்சு அவங்க பிரபுபாதுக்கு பிரெட் அனுப்பிச்சு விட்டாங்க. பிரபுபாத் அந்த பிரெட்டையும் எடுத்து சாப்பிட்டார். இருந்தாலும் ஓகே, அதெல்லாம் சில பிரபுபா புதுசு புதுசா அவர் ஆரம்ப காலத்துல அவரு கூட சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கார். சிம்பிளி வண்டர்ஃபுல் ஸ்வீட் பிரபுபா கண்டுபிடிச்சார். ட்ரெடிஷ்னல் ஐட்டம் கிடையாது, பால் பவுடர் வச்சு செய்யறது பிரபுபா அதை கண்டுபிடிச்சார். ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி கேக்கு இதெல்லாம் கூட பிரபுபா அதை அனுமதிச்சார். ஏன்னா அது சாஸ்திரத்துல இருக்கு, ஹரிபக்தி விலாஸ் அதுக்கு அனுமதி கொடுக்குது. நம்ம நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்றது அப்படிங்க, அது ஒரு நிலை. அந்த நிலையில அது அனுமதிக்கப்படுது. அதே சமயத்துல இஸ்கான் வளர்ந்ததுக்கு அப்புறம் பிரபுபாத் கிருஷ்ணருக்கு பிடித்தமான இனிப்புகளை, கிருஷ்ணருக்கு பிடித்தமான பதார்த்தங்களை அர்ப்பணிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டார். அதாவது நமக்கு பிடிச்சதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதுங்கிறது ஒரு நிலை, கிருஷ்ணருக்கு பிடித்ததை நம்ம அர்ப்பணிக்கிறதுங்கிறது இன்னொரு நிலை. நம்ம எந்த நிலையில இருந்து பயிற்சி பண்றோம் அப்படிங்கறத பார்க்கணும். கிருஷ்ணருக்கு பிடித்தமானதை அர்ப்பணிக்கிறது சிறந்த நிலை. சில பிரபுபா பார்த்தா அப்படின்னா, இஸ்கான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்திய உணவு வகைகளைத்தான் அவர் தேர்ந்தெடுத்தார், மேற்கத்திய உணவு வகைகளை அவர் தவிர்த்தார். அதே மாதிரி நான் முதல்ல சொன்னேன், இங்க சில பிரபுபா புதுசா கண்டுபிடிக்கார், அவரு அனுமதிச்சார், அவரும் கண்டுபிடிச்சார் புதுசு புதுசா உணவு பதார்த்தங்களை. ஆனா காலகட்டத்துல அதை அவரே எதிர்த்து இருக்கிறார். 1974, 1975, 1976, 1976, 1977 புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா பிரபுபா திட்டுவார். ஒரு ஊருக்கு போனப்ப அவங்க பிரபுபாதுக்கு நிறைய வேற வேறையான இனிப்பு வகைகள்லாம் செஞ்சிருந்தாங்க. ஏதேதோ அவங்க கேரா பவுடரு லொட்டு லொசுக்கு ஏதேதோ போட்டு பொறி எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு புதுசா புதுசு புதுசா இனிப்பு வகைகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. பிரபுபா சொன்னார், நான் தான் உங்களுக்கு சந்தேஷ் கொடுத்துருக்கேன், ரசகுல்லா கொடுத்துருக்கேன், கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுன்னு, எதுக்கு நீங்க புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? ஏன் கண்டுபிடிக்கணும்? என்ன உணவு வகைகள் சாஸ்திரத்துல இருக்கோ கிருஷ்ணருக்கு பிடித்தமானதுன்னு அந்த உணவு வகைகளை கத்துக்கோங்க. பிரபுபா நம்ம சைத்தன்ய சரிதாமத்தை கூட ஒரு பொருளுரையில எழுதுவார், இதெல்லாம் நம்ம பக்தர்கள் தெரிஞ்சு இது மாதிரி சமைக்கிறதுக்கு கத்துக்கணும். அதாவது எந்த உணவு வகைகள் சைத்தன்ய மகாபிரபு பிடிக்குமோ, எந்த உணவு வகைகள் கிருஷ்ணருக்கு பிடிக்குமோ, அதை நம்ம தெரிஞ்சு அதன்படி நம்ம கற்றுக்கொள்றதுக்கு பார்க்கணும், அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு பார்க்கணும். இங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு குறிப்பு. ஒரு பெண்மை, ஒரு கோயில் இருந்த பெண்மணிகள் பிரபுபாதருக்கு அமெரிக்க பொருள்கள்லாம் கொடுத்தாங்க, சர்வ் பண்ணாங்க பிரபுபாத், ஆப்பிள் பை, டோனட், கிளாஸ் குக்கீஸ் இதெல்லாம். பிரபுபாத பார்த்துட்டு சும்மா கொஞ்சம் அந்த டெசர்ட் எடுத்து சாப்பிடுவாரு. அப்புறம் ஒரு தடவை கேட்டார், இந்த இனிப்புலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா யாரும் எனக்கு சந்தேஷ் பண்ணி தரலையேன்னு. யாருக்கும் பெங்காலி ஸ்வீட்லாம் எதுவும் செய்யறதுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பிரபுபாத் அவங்களே கிச்சன்ல கூட்டிட்டு போய் எப்படி சந்தேஷம் செய்யறதுங்கிறத சொல்லி கொடுத்தார். அவங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சரி நல்லா கவனமா பாத்துக்கிட்டாங்க, பார்த்துட்டு மறுபடியும் சந்தேஷம் செய்யறேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க, செஞ்சு சொதப்பிட்டாங்க, பயங்கரமா சொதப்பிட்டாங்க. ஆனா பிரபுபாத ரொம்ப பிரியத்தோட எடுத்துக்கிட்டார். அவங்க அமெரிக்க ஐட்டத்தை நல்லா செய்யறத காட்டிலும் சந்தேஷ் ஏனோ தானோ செஞ்சத பிரபுபாத் பெரியப்பட்டு எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார், கிருஷ்ணருக்கு இது பிடித்தமானதுன்னு, கிருஷ்ணருக்கு சந்தேஷ் பிடிக்கும், அவர் சாப்பிடுற உணவு பதார்த்தம் அது அப்படின்னு சொல்லி சொன்னார். டெட்ராய்ட்ல பிரபுபாத் போயிருந்தப்ப ஒரு பக்தர் அவருக்கு பிரபுபாதுக்கு வந்து பீஸா கொடுத்தார். பிரபுபாத் உடனே கேட்டார், இது என்ன அபத்தமா பீஸா தர்ற நீ எனக்கு, நான் உனக்கு வேத வழிமுறையில சமைக்கிறதுக்கு கத்து கொடுத்தேன்னா ஏன் இந்த மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிற நீ? சில நேரத்துல சில இடங்கள்ல குறிப்பா பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னா, அந்த நேரத்துல சில, அதாவது மக்களை கவர்றதுக்காக பீஸா, பாஸ்தா, கேக், பிரெட் இதெல்லாம் உபயோகிக்கலாம். ஆனா அதுவே தினசரி உணவாயிடக்கூடாது கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணருடைய உணவு, அவருக்கு பிடித்தமான உணவு வேற. அவருக்கு பிடித்தமான உணவு என்னங்கிறது நம்ம சாஸ்திரங்களை பாக்குறோம், சைத்தன்ய சரிதாமிரத்துல பாக்குறோம், பக்தி நோட் தாக்கூருடைய போக ஆரத்தி பாடல்ல பாக்குறோம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் கிருஷ்ணருக்கு எந்த உணவு பிடித்தமானதுன்னு. அது கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவு அர்ப்பணிக்கிறதுங்கிறது உயர்ந்த நிலை. நமக்கு பிடித்தமான உணவை கிருஷ்ணருக்கு அனுப்பிக்கிறதுங்கிறது கொஞ்சம் தாழ்ந்த நிலை. கிருஷ்ணர் பிரபுபாத் இங்க சொல்ற பப்பகனோட இருக்கக்கூடிய உரையாடல்ல கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு. அதனால கிருஷ்ணருக்கு என்ன விரும்புமோ அதை நம்ம கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கணும், அப்ப நம்ம பிரசாதத்தை எடுத்துக்க முடியும். கிருஷ்ணருக்கு ராதாராணி பிடிக்கும், அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லா கோபியர்களும் ராதாராணிய கிருஷ்ணர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு இந்த கோபியை பிடிக்குது, இவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் கிருஷ்ண உணர்வுங்க. பிரபுபா சொல்ற, கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறது தான் கிருஷ்ண உணர்வை தவிர என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துறது கிடையாது. அதுதான் பக்தி, அதுதான் பிரேமை. கிருஷ்ணருக்கு இது பிடித்தமானது, நான் அவருக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் பக்திங்கிறார் பிரபுபா. இன்னொரு இடத்துல பிரபுபா சொல்றார், நம்ம கிருஷ்ணரை கூப்பிடுறோம், சைத்தன்ய மகாபிரபு கூப்பிடுறோம், நம்மளுடைய விருந்தாளியா, அவங்க கருணையோட இங்க வராங்க, அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உணவை தான் கொடுக்கணும். விருந்தாளிய வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்போம், ஐயா நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்கறோம். அவங்களுக்கு என்ன ஆர்டர் பண்றாரோ அதை நம்ம சப்ளை பண்றோம். அதுதான் விருந்தினரை உபசரிக்கிறதுக்கான வழிமுறை அப்படிங்கிறார் ஸ்ரீல பிரபுபாத். அதனால கிருஷ்ணருக்கு பிடித்தமானது அப்படிங்கறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். முதலே சொன்ன மாதிரி யசோதாம்மா ராதாராணி எப்படி கிருஷ்ணருக்கு சமைப்பாங்களோ அது மாதிரி சமைக்கிறது பார்க்கணும். இந்த சைத்தன்ய சரிதாமிரதம் போகாரதி பாடல்லாம் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம கற்றுக்கொண்டு கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுகளை அர்ப்பணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பாஸ்தா, பிரெஞ்ச் ஃப்ரை, சாஸ், கஸ்டர்ட், கேக், பிஸ்கட் இதெல்லாம் கோலோகத்துல கிடையாது. கோலோகத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க என்ன இருக்குமோ அதை தான் கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். கோலோகத்துல கிருஷ்ணருக்கு அதெல்லாம் கிடையாது. கிச்சடி, கிச்சடி இருக்கு கோலோகத்துல. அதனால கிருஷ்ணருக்காக நம்ம நம்மளை மாத்திக்கலாம், நமக்காக கிருஷ்ணரை மாத்த வேண்டாம். கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாத்திப்போம், நமக்காக கிருஷ்ணரை மாத்த வேண்டாம். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை கிருஷ்ணருக்கு கொடுக்கறது கர்மயோகம். கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம கிருஷ்ணருக்கு கொடுக்கறது பக்தி யோகம். நம்ம பக்தி யோகத்தை பயிற்சி செய்யலாம், கர்மயோகத்தை வேண்டாம். கிருஷ்ணருக்கு அதே அது இன்னொன்னு என்னன்னா, நீங்க கிருஷ்ணருக்கு பிடித்தமான வகைகளை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய உணர்வே கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணும்போதும் சரி, நைவேத்தியம் பண்ணிட்டு அதை எடுத்துக்கும் போதும் சரி, அந்த லீலைகள்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த இப்ப தயிர் சாதம் நம்ம சாப்பிடுறோம், கிருஷ்ணருக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். எளிமையான உணவு, ஒன்னும் பெரிய கஷ்டமும் கிடையாது. தயிர் சாதம், கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம். கீரை சமைக்கிறோம், கீரை சைத்திர மகாபுரம் ரொம்ப பிடிக்கும். அந்த உணர்வு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுப்தா சமைக்கிறோமா, மகாபிரபுக்கு ரொம்ப பிடிக்கும் சுப்தா. அப்ப அந்த கிருஷ்ண லீலைகள்லாம் நம்ம நினைக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்ததா நைவேத்தியம் செய்யறது. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு பிடித்தது நைவேத்தியம் பண்ணணும், அது ஒரு பாயிண்ட், சரியா? அடுத்த பாயிண்ட் என்னன்னா எப்படி நைவேத்தியம் பண்றது. உங்கள பெரும்பாலானவருக்கு தெரியும், இருந்தாலும் சில சில விஷயங்கள் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணி, எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லாத்தையும் சொல்றேன் எப்படி பண்றது அப்படிங்க. கிருஷ்ணருக்கு தனியா தட்டு இருக்கணும், ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் கிண்ணம் இருக்கணும். அந்த தட்டுல அந்த கிண்ணத்தை வச்சு நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி அதை ஒரு துணியில, அதாவது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னா, சமயக்கட்டும் பூஜை அறையும் ஒட்டி ஒட்டி இருக்கும். பூஜை அறையில இருந்து தனியா ஒரு பாதை இருக்கும், சாரி சமையல் அறையில இருந்து தனியா ஒரு பாதை இருக்கும் பூஜை அறை போறது. ஆனா இன்றைக்கு நவீன காலத்துல பார்த்தோம்னா கிச்சன் ஒரு இடத்துல இருக்கும், ஆல்டர் ஒரு இடத்துல இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு போற மாதிரிலாம் சூழ்நிலை வரும். அதனால கிருஷ்ணருக்கு அந்த அதை மூடிக்கிறதுக்குன்னு ஒரு துணி வச்சுக்கணும், கிருஷ்ணருக்குன்னு ஒரு டம்ளர் இருக்கணும். எந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்சா அந்த பொருள்களை, நம்ம கிட்ட கொஞ்சம் வருமானம் இருந்ததுன்னா நம்ம அந்த பொருள்கள்லாம் கொஞ்சம் உயர்ந்த தரத்துலையும் வச்சுக்கலாம், நிறைய வீடுகளில் வெளியில வச்சுக்கலாம், முடிஞ்சா அவசியம் கிடையாது. ஆனா தூய்மையா கிருஷ்ணருக்குன்னு தனியா அதை வைத்துக் கொள்றது அவசியம். பதார்த்தத்தோட சேர்ந்து கிருஷ்ணருக்கு கொஞ்சம் உப்பு நைவேத்தியம் பண்ணணும், முடிஞ்சா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வைக்கலாம் ஓரத்துல புளிப்புக்கு. உப்பு அவசியம், அதாவது நம்ம எப்படி சமைக்கிறோம் நமக்கே தெரியாது, அதனால உப்பு வைக்கிறது அவசியமாகுது. ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் ஒரு துளசி இலை வைக்கணும். சில நேரத்துல துளசி இலை இல்லை அப்படின்னா ஒரு தட்டு மொத்தத்துக்கும் ஒரு துளசி இலை வைக்கலாம். அப்படியே அதுவும் இல்லை அப்படின்னா மனதால கூட நம்ம துளசிய அந்த இடத்துல கொண்டு வந்து துளசியை வைத்து நைவேத்தியம் பண்ணலாம். துளசி இல்லாம நைவேத்தியம் பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் துளசி இல்லாம எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். குறைந்தபட்சம் மனதாலியாவது நம்ம துளசியை அங்க வரவழைத்து நைவேத்தியம் பண்ணணும். சில இடங்கள்ல நைவேத்தியம் நடக்கும்போது ரொம்ப விமரிசையா நடக்கும். அதாவது பெருமாள் கோயிலாம் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு நைவேத்தியம் போகுது அப்படின்னா மேலும் தாளம் எல்லாம் பெருசா நடக்கும். பொதுவா இஸ்கான் கோயில ஸ்ரீல பிரபுபாத் பிரபுபாத் சொல்லி கொடுத்த வழிமுறை என்ன அப்படின்னா, நம்ம கிருஷ்ணர் படமோ விக்ரமோ முன்னாடி தட்டுல வச்சுட்டு நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணும்போது மணி அடிச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுவோம். அதே நேரத்துல நம்ம அடிக்கக்கூடிய மணியானது இப்ப இங்க உபன்யாசம் போயிட்டு இருக்குன்னு வச்சோம். இப்ப நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னா உபன்யாசம் நடக்கும்போது டிங் 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 நார்மலா அடிக்கக்கூடிய சத்தம் கூட நம்ம அடிக்கிற ஒரே ஒரு மணி அடிச்சு மெல்லியமா அடிச்சு கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். ஒரு உபன்யாசம் நடக்கிற இடத்துல நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. பொதுவா கூட ரொம்ப பலமா மணி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மெல்லியமா மணி அடிச்சு எல்லாருக்கும் தெரியும் மூன்று மந்திரங்கள் நம்ம சொல்றோம், பிரபுபா பிரணா மந்திரம், அதுக்கப்புறம் ஒழங்க மந்திரம், தென் கிருஷ்ணருடைய மந்திரம். இப்படி மூன்று மந்திரங்களை நம்ம சொல்லி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்றோம். ஒவ்வொரு மந்திரத்தையும் மூன்று தடவை சொல்றோம். சில பேர் பாத்தீங்கன்னா வரிசையா மூணையும் சொல்லிட்டு அடுத்து வரிசையா மூணையும் சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. பிரபுபா பிரணா மந்திரம் மூணு தடவை சொல்லணும், எத்தனை மகாபிரபுவ பிரார்த்தனை செய்யறது மூன்று தடவை, கிருஷ்ணருக்கு மூன்று தடவை. யாரெல்லாம் தீட்சை பெற்ற பக்தர்களோ இல்ல குரு கிட்ட இருந்து பஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க குருவினுடைய பிரணா மந்திரத்தை பிரபுபாதருடைய பிரணா மந்திரத்துக்கு முன்னாடி மூன்று தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த நைவேத்தியமானது நடத்தப்படுறது. மணி அடிச்சுட்டு நம்ம மந்திரத்தை உச்சரிக்கிறோம். மந்திர இது அர்ப்பணிக்கும் போது நம்ம குருவுக்கு அர்ப்பணிக்கிறோம். குரு அதை பரம்பரை மூலமா குருவினுடைய அனுமதியோட பரம்பரையின் மூலமாக நம்ம கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறோமோ ஒழிய நம்ம நேரடியா கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறது கிடையாது. பிராமண தீட்சை பெற்றவர்கள் பஞ்சராத்திர மந்திரங்களையும் சேர்த்து உபயோகித்து நைவேத்தியம் செய்யலாம். எப்ப நம்மளுடைய உணவானது கிருஷ்ணர் முன்னாடி நம்ம வைக்கிறோமோ கிருஷ்ணர் முறை மந்திரங்களை உச்சரிக்கிறோமோ அப்பயே அது நைவேத்தியம் ஆயிடுது. கிருஷ்ணர் அங்காணி அஸ்தி சகலேந்திரிய விருத்தி மந்தி பத்யந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜகந்தி. அவர் எப்படின்னா எந்த புலன்களை வைத்து எந்த காரியத்தை வேணாலும் செய்ய முடியும். அவர் முன்னாடி கொண்டு போய் வச்சு அவர் கண்ணால பார்க்கும் போதே அது பிரசாதம் ஆயிடுது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெருமாள் கோயில்கள்ல அவங்க நைவேத்தியம் பண்றதெல்லாம் சில நொடி துளிகள் தான் இருக்கும். போவாங்க அப்படி டக் டக்குன்னு தட்டுவாங்க, மந்திரத்தை சொல்லுவாங்க, துளசியத்துக்கு போடுவாங்க, அந்த ஆக்கியம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், டக்கு டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. சில நொடிகள் தான் சில வினாடிகள் தான் அதிகபட்சம் பார்த்தோம்னா அங்க இருப்பாங்க மந்திரம் சொல்ற நேரம் தான். அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா ஸ்ரீல பிரபுபாத் இஸ்கான்ல அறிமுகப்படுத்தினது என்னன்னா பிருந்தாவன வழிமுறை. பிருந்தாவனத்துல பக்தர்கள் கிருஷ்ணருக்கு உண்மையிலேயே அவர் உட்கார்ந்து சாப்பிட்டார் அப்படின்னா எவ்வளவு நேரம் சாப்பிடுவார் அந்த எண்ணத்தை வச்சு 15 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் அவங்க கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் வச்சுட்டு விட்டுருப்பாங்க. உடனே அதை எடுக்கிறது பொதுவா நம்ம உபயோகிக்கக்கூடிய வழிமுறை கிடையாது. நைவேத்தியம் ஆன உடனே கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணது மகாபிரசாதம். அந்த மகாபிரசாதம் நம்ம என்ன பண்றோம்னா மற்றதோட கலக்கலாம், ஆனா உடனே அதை மாத்திடணும். கிருஷ்ணரோட தட்டிலே அப்படியே வச்சுக்கூடாது, மற்ற உணவுகளோட கலக்கலாம். இல்ல மகாபிரசாதம் வந்து தனியா விநியோகம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது ஒரு தனியா ஒரு தட்டிலையும் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் தனியா தட்டுல வைக்கிறதும் சில நேரங்களில் சிறந்ததாகவும் இருக்கும். ஏன்னா அதன் மூலமா பக்தர்களுக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும்போது அந்த உணர்வுகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மகாபிரசாதத்தை அப்படி நம்ம இதோட கலக்கலாம், இல்ல தனியா தட்டுல வைக்கலாம். கலக்கணும் அப்படிங்கறதும் அவசியம் கிடையாது. நம்ம ஒரு பானை நிறைய சமைக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஒரு கொஞ்சத்தை எடுத்து நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா மொத்தமும் நைவேத்தியமானதா தான் கணக்கு. நம்ம கிருஷ்ணருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விதத்துல அவருடைய தட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு பரிமாறணும். சில நேரத்துல நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் வச்ச உடனேயே மற்றவங்களுக்கும் பரிமாறலாம். ஸ்ரீல பிரபுபாத் அதுக்கும் அனுமதி கொடுத்திருக்கார். அதுவும் பல இடங்கள்ல பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை தான். குறிப்பா திருவிழா நேரங்கள்ல கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் வைக்கிறோம். கிருஷ்ணருக்கு நைவேத்தியத்துக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த பக்கம் தர்ப்பணையும் ஆரம்பிக்கலாம். அதுல பெரிய தவறு குற்றம் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல பொதுவான வழிமுறையும் கிடையாது. பொதுவா பிரபுபாத நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி அவருடைய பாத்திரத்துல இருந்து மற்றதை அந்த பாத்திரத்தை இருக்கக்கூடிய பதார்த்தங்களை வெளில எடுத்து வச்சுட்டு வேற தட்டிலேயோ இல்லை அதுலயோ கலந்துட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பரிமாறுறது அப்படிங்கிறது பொதுவா பரிந்துரைக்கப்படக்கூடிய வழிமுறை. சமைக்க இது முன்னே நான் சொன்னேன், எல்லா உணவுகளையும் என்னெல்லாம் சமைக்கிறோமோ எல்லாத்தையும் விக்கிரகங்களுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். சில நேரங்கள்ல சில பொதுவா கோயில் பெரிதாகும் போது விக்கிரகங்களுக்கு தனியா சமைப்பாங்க, பக்தர்களுக்கு தனியா சமைப்பாங்க. ஆனா சில பிரபுபாதர் இருந்த காலத்துல அது மாதிரி எந்த கோயிலையும் செஞ்சது கிடையாது. விக்கிரகங்களுக்கு என்ன சமைக்கிறாங்களோ அதுதான் பக்தர்களுக்கும் பரிமாறப்படுது. இருந்தாலும் அது அதுல ஒன்றும் பெரிய பிழையும் கிடையாது. ஆனா விக்கிரகங்களுக்கு பக்தர்களுக்கு சமைக்கக்கூடியதையும் விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் செய்யணும், அது அவசியம். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இஸ்கான்ல நான் தான் முன்னேற்றேன் ஒரு விஷயம் என்ன வளர்ந்து வருதுன்னா கிச்சன்லேயே ஒரு ஆல்டர் செட் பண்ணிட்டு சில இடங்கள்ல கிச்சன்லேயே தனியாக ஒரு டியூட்டியே வச்சிடறாங்க. அந்த டியூட்டிக்கு பூஜையெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் சாப்பாடு மட்டும் போடுறாங்க அவருக்கு. இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் போய் ரெண்டு பூ போடுவாங்க, ஒரு அகர்பத்தி கொளுத்தி வைப்பாங்க, அவ்வளோதான். ஆஃபரிங்காக ஆஃபரிங்க்கு ஒரு ஒரு பொசிஷன்ல பணம் வச்சிருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க போனா டிடியை வச்சுட்டாங்க, அதுவும் குறிப்பா ஜெகநாத், ஜெகநாத்தை வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. வேற எதுவும் மெயின் டிடிக்கு போகவே போகாது, அப்படி இருக்கக்கூடாது. எது பக்தர்களுக்கு சமைச்சாலும் எல்லாமே மேல நாம எங்க முக்கியமா ஆல்டர் வச்சிருக்கிறோமோ அங்க கொண்டு போறது சிறந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னா பக்தர்களுக்கு தனியா சமையல்னு வச்சோம்னா நிறைய இடங்கள்ல என்ன நடைமுறையில நிகழ்றத நம்ம பாக்குறோம்னா யார் வேணாலும் போய் பக்தர்களுக்கு சமைப்பான். விக்கிரகங்களுக்கு மட்டும் பிராமணர்கள் பக்தர்கள் சமைக்கிறது உண்டு, கீழே மற்ற பக்தர்களுக்கு யார் வேணாலும் சமைப்பாங்க. யாராவது ஒரு கருமி வருவான், அவன் சமைப்பான், இவன் வருவான், வந்தவன் போனவன், குளிச்சவன் குளிக்காதவன் எல்லாம் வந்து சமைப்பான். எல்லாத்தையும் பாத்துருக்கோம், நேர்ல பாத்துருக்கேன், பார்க்காம சொல்லல. குளிச்சவன் குளிக்காதவன், ஜெபம் பண்றவன் ஜெபம் பண்ணாதவன் எல்லாரும் வந்து சமைப்பான். அப்ப என்ன ஆகும், பக்தர்களுடைய உணர்வு எல்லாம் கீழே அப்படியே டும்முக்குன்னு குறைஞ்சிடும். அட்லீஸ்ட் நம்ம பக்தர்களுக்கு தனி கிச்சன் இருந்தா கூட சில நேரத்துல நடைமுறையின் பொருட்டு பக்தர்களுக்கு தனி கிச்சன் வைக்கலாம், அதுல தவறு கிடையாது. ஆனா அதை கூட நம்ம விக்கிரகங்களுக்கு நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா அப்ப அந்த உணர்வு தக்க வைக்கப்பட முடியும். பிரசாதம்னு வரும்போது எல்லாமே பிரசாதம் தான், எல்லாமே கிருஷ்ண பிரசாதம் தான். சில நேரத்துல இது பக்தர்களுக்கான பிரசாதம், இது விருந்தினருக்கான பிரசாதம், இது இவங்களுக்கு பிரசாதம், அவங்களுக்கு பிரசாதம், எல்லாம் கிருஷ்ண பிரசாதம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா சமயக்கட்டுல இருந்து எந்த பொருளையும் எடுக்கிறத தவிர்க்கணும். உப்பு, சர்க்கரை, தக்காளி, பச்சை மிளகா, எண்ணெய், நெய் இதை வந்து தவிர்க்கிறது நல்லது. என்ன பண்ணலாம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணும்போது கிருஷ்ணருக்கு தினமும் கொஞ்சம் உப்பு நைவேத்தியம் பண்ணணும். அப்படி தினமும் கொஞ்சம் உப்பு நைவேத்தியம் பண்ணோம்னா அந்த உப்பை தனியா வெளியில பக்தர்களுக்கு பத்தாததுக்கு பரிமாறுறதுக்கு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா உள்ள இருந்து நம்ம உப்பு எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இருக்காது பக்தர்களுக்கு பரிமாறுறதுக்காக. அது அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்றது நல்லது. அந்த வெளியில இருக்கக்கூடிய உப்பு இல்ல கொஞ்சம் பச்சை மிளகா, பச்சை மிளகா இங்க தமிழ்நாட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, பெங்காலி நார்த் இந்தியா எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சைட்ல இருந்தா தான் கடிச்சுக்கிறதுக்கு அது இறங்கும் சில பேருக்கு. அப்படின்னா அது கிச்சன்ல இருந்து டைரக்டா பச்சை மிளகா ஒன்று எடுத்துட்டு வந்து சாப்பிட்றது தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. சர்க்கரை சில நேரத்தில் ஏதாவது எதுக்கா, தக்காளியா, தக்காளியும் சில பேர் வாங்குவாங்க, வெறும் தக்காளி எடுத்து சாப்பிடுவாங்க நார்த் இந்தியா. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணாத எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க, சக்கரை சில நேரத்துல. சோ இதெல்லாத்தையும் தவிர்க்கிறது சிறந்தது. அப்படி தேவைப்படுது, ரெகுலரா தேவைப்படுது அப்படின்னா அதை தனியா நைவேத்தியம் பண்ணி தனியா வச்சுக்கிறது உகந்தது. பரிமாறுறது வேற இருக்கு. ஓகே, நம்ம நைவேத்தியம் பண்றதுக்கு இன்னும் சில வழிமுறைகள்லாம் இருக்கு. சில நடைமுறையில நம்ம எங்கேயாவது தொலைதூரம் பயணம் செய்யறோம், பயணத்துல இருக்கிறோம் அப்படின்னா அப்ப அந்த தருணத்துல நம்ம மனதால கூட நைவேத்தியம் பண்ணலாம். மனதால நைவேத்தியம் பண்றதோட காட்டிலும் முடிஞ்சா நம்ம கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன படமாவது கொண்டு போகலாம், அந்த படத்தை வைத்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். சில நேரத்துல மொபைல் ஆல்டர் பண்ணலாம், குருவினுடைய படத்துக்கும் நைவேத்தியம் செய்யலாம் சில நேரத்துல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இஸ்கான்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு பொய்யான ஒரு வழிமுறை, சாஸ்திரத்துல இல்லாத ஒரு வழிமுறை பிரபலம் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு. சில பேர் பாத்தீங்கன்னா எதை வேணாலும் வாங்கினா ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு மூணு தடவை சொல்லிட்டு சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வகையா ஒரு புரளி நிறைய பக்தர்கள் மத்தியில இருக்கு. ஆனா அது ஒரு புரளி, அதை ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட உங்களுக்கு நீங்களே சில நேரம் பின்பற்றி இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட யாராவது சொல்லலாம், வருங்காலத்துல சொல்லி இருக்கலாம். ஆனா அதுக்கு சாஸ்திரபூர்வமா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஸ்ரீல பிரபுபாதன் கொடுக்கல, எந்த ஆச்சாரியும் கொடுக்கல, அந்த மாதிரி எதுவும் வழிமுறை கிடையாது. மனதால கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணும், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். கிருஷ்ணருக்கு சில நேரத்துல சில விஷயங்கள் நம்மளால அர்ப்பணிக்க முடியாம போகலாம். அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஓகே இந்த பாயிண்ட் வேற, கிருஷ்ணர் சில நேரத்துல பக்தர்கள் நினைக்கிறது கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியாதுங்க, இத குரு கொடுக்கலாம். அதாவது அவங்க லோ ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது பண்ணிருப்பாங்க, இல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடையில இருந்து கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கிருஷ்ணருக்கு கொடுத்தா தப்பு, கிருஷ்ணருக்கு கொடுக்க குரு கொடுக்கலாம். ஏன்பா கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியாது, எப்படி குரு அக்செப்ட் பண்ணுவாரு, யோசிக்க மாட்டீங்களா? அதனால கிருஷ்ணருக்கு எது கொடுக்க முடியாதோ அதை குருவுக்கும் கொடுக்க முடியாது, அந்த வழிமுறை தவறு. ஆனா சில நேரங்கள்ல கிருஷ்ணருக்கு கொடுக்க முடியாதோ குரு கொடுக்கலாம். அது என்ன நேரம்னா, சில நேரத்துல நீங்க எங்கேயாவது போறீங்க, உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு நீங்க ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்கு போறீங்க, ஒரு பக்தருடைய வீட்டுக்கு நீங்க போறீங்க. அந்த பக்தர் நீங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது உங்களுக்கு கொஞ்சம் பழம் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த பழம் நைவேத்தியம் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இன்னைக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டுப்பீங்க, கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, இல்ல நீங்க பிரயாணத்துல இருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து பழம் கொடுக்குறாங்க, நைவேத்தியம் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த நேரத்துல அதை நீங்க குருவுக்கு அர்ப்பணிக்கலாம். குரு கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சு இது நைவேத்தியம் கிருஷ்ணருக்கு கொடுத்தாங்களா இல்லையோ தெரியல, கிருஷ்ணருக்கு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நீங்க கிருஷ்ணருக்கு கொடுங்க, இல்ல கிருஷ்ணர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எடுத்துட்டு எங்களுக்கு உங்களுடைய பிரசாதமா கொடுங்க, அப்படி நம்ம குருவிற்கு அர்ப்பணிக்கலாம் சந்தேகம் வரும்போது. அடுத்து பிரசாதம் பரிமாறுறது, ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் பிரசாதத்தை பரிமாறுறது அப்படிங்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரசாதம் அப்படிங்கிறது பக்தர்களால சமைக்கப்பட்டு பக்தர்களால நைவேத்தியம் பட்டு பக்தர்களால பரிமாறப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சில நேரத்துல பக்தர்கள் பிரசாதம் பரிமாறும் போது பரிமாறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய மனசுல என்ன இருக்கும்னா, எனக்கு இருக்குமோ இருக்காதா, இங்க ரசகுல்லா வச்சிருக்கிறாங்க, இந்த ரசகுல்லா எனக்கு இல்லாம போயிட்டா என்ன பண்றது, ஒரு வகையான ஏக்கம் கவலை, அந்த மாதிரி சுபாவம் இருந்ததுன்னா அவங்க பரிமாறது வரக்கூடாது, அவங்க பரிமாற வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு இருக்குமோ இருக்காதோ நினைச்சதுன்னா அவங்க பரிமாறக்கூடாது. பரிமாறுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வழிமுறை, ஆனா அதே சமயத்துல அந்த வழிமுறைக்கு பயிற்சி அவசியம், பண்பாடும் அவசியம். பிரச்சனையே இங்கதான் இருக்கு, கலியுகத்துல யாருக்கும் பண்பாடுங்கிறதே கிடையாது, எப்படி பரிமாறணுங்கிறது ஒருத்தருக்கும் தெரியறதில்லை. அதனால என்ன பண்றாங்கன்னா, சொன்னா கூட அந்த பண்பாட்டை எடுத்துக்கிறதுக்கு தயக்கமா இருக்கு. அதனால பரிமாறுறது ரொம்ப எளிமையான வழிமுறை. எப்படிங்கிறத கற்றுக்கொண்டு அதை பழக்கத்துல கொண்டு வரணும், அது ரொம்ப அவசியம். பரிமாறுறவர் எப்படி இருக்கணும்? தூய்மையா இருக்கணும், பரிமாறுறவங்களும் நல்ல ஆடை உடுத்தி இருக்கணும், விரைவா செயல்படக்கூடியவராக இருக்கணும், அமைதியா இருக்கணும், திறமையோட இருக்கணும். இதெல்லாம் பரிமாறுறவங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷ தன்மைகள். யாராவது பரிமாறுறவங்க சில நேரத்துல பாத்தீங்கன்னா உக்காந்து இப்படி கணத்துல கை வச்சுட்டு உட்கார வேண்டியதான் சாப்பிடுறவங்க எல்லாம், வந்துருக்கா இவரா வரட்டும் 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 பொறுமையா வருவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 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 வர்றதுக்கு வேற. அடுத்து இருக்கிறவங்க எல்லாம் தூங்கிடுவாங்க. அதனால பரிமாறுறவங்க எப்படி இருக்கணும்? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இங்க நமக்கு இது கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம் இங்க, ஏன்னா இப்பதான் நம்ம புதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். இருந்தாலும் பொதுவா பரிமாறுறதுக்கு புதுசா வர்றவங்களை நம்ம வந்து பரிமாற சொன்னோம்னா அவங்களுக்கு பரிமாற தெரியாது. தீட்சை பெற்ற பக்தர்கள் அல்லது தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள், எப்படி பரிமாறுறதுங்கிறத கற்றுக்கொண்ட பக்தர்கள் பரிமாறுறது அவசியம். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு பரிமாற சொன்னீங்கன்னா அவங்க எப்படி பரிமாறுவாங்க, அவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இங்க சமீபத்துல நான் ஒரு விதிமுறை இங்க கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, யார் காலை நேரத்துல உபன்யாசம் கொடுக்கறாங்களோ அவங்க பிரசாதத்தை பரிமாறுறது அப்படின்னு. பொதுவா உபன்யாசம் கொடுக்கக்கூடிய தீட்சை பெற்ற பக்தர்கள் தான். அப்ப அவங்க பரிமாறும் போது எப்படி பரிமாறுறது அப்படிங்கறத அவங்களுக்கு அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து மற்றவர்களும் அத பார்த்து பழகிறதுக்கு உதவியான இருக்கும். அதனால பிரசாதம் பரிமாறுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கலை, ரொம்ப அவசியமான ஒன்று. சில நேரங்கள்ல பரிமாறுறவங்க எல்லாருக்கும் முன்னாடி சாப்பிடுவாங்க, சில நேரங்கள்ல தனக்குன்னு தட்டு வச்சுட்டு பரிமாற ஆரம்பிப்பாங்க. தட்டுல போட்டு எல்லாத்தையும், அதுவும் அதுலயும் கொடுமை என்னன்னா, சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது இருக்குன்னா விசேஷமான ஐட்டம் இருக்கும், எடு போடு, எல்லா முந்திரியும் எடுத்து எடுத்து தாம் தட்டுல போடு, எல்லா முந்திரியும் எடுத்து தான் தட்டுல போடு அப்படின்னு போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டை பண்ணிட்டு அப்புறம் தான் பரிமாறவே ஆரம்பிக்கிறது. அது தவறான ஒரு பழக்கம். சில நேரத்துல, அதாவது ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு, நீண்ட நேரம் பரிமாற போறாங்க, மணிக்கணக்கில் பரிமாறுறதுக்கு சூழ்நிலை இருக்கலாம், ஏதாவது விசேஷ நாட்கள்ல, அந்த மாதிரி நாட்கள்ல பரிமாறதுக்கு முன்னாடி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனா பொதுவா எல்லாருக்கும் பரிமாறுறவங்க எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்ததுன்னா சாப்பிடணும், அதுதான் சுபாவம். தனி சில நேரங்கள்ல வேற வழி இல்ல, இங்க பிரசாதம் இல்லாம போயிடும் அப்படின்னா பரவாயில்ல, தனியா தட்டு பண்ணி வைக்கிறது அப்படிங்கறது. ஆனா கூடிய மட்டும் அதை தவிர்க்கிறது நல்லது. பண்பாட்டுல கிடையாது, எல்லாரும் பரிமாறுறதுக்கு முன்ன வரணும். அதாவது சில நேரத்துல பாத்தீங்கன்னா சில பேர் பரிமாறுறதுக்கு வரவே மாட்டாங்க, அதாவது அந்த பக்கமே வரமாட்டாங்க. நான் ஏன் பரிமாறணும், யாராவது ஒருத்தர் பரிமாறினா போதும், நான் எப்பவும் உட்காந்து சாப்பிட்றது தான் வருவேன். அத்தகைய சுபாவம் நல்லது கிடையாது எல்லாரும். ஏன்னா அது பக்தி தன்னுடைய ஒரு முக்கியமான அங்கம். வைஷ்ணவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்க, நம்ம சமைச்சுதான் கொடுக்க முடியல, யாராவது சமைச்ச பிரசாதத்தையாவது நம்ம கொடுக்கலாமே. உபதேசாமிரதத்துல சொல்ற ரூப கோஸ்வாமி ஆறு வகையான அன்பு பரிமாற்றங்கள் பக்தர்கள் பாரு, அதுல ஒன்று என்னன்னா பிரசாதம் பரிமாறும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. பரிமாறதுக்கு முன்னாடி கைகளை தூய்மையா கழுவிக்கணும். பரிமாறுறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் திட்டமிட்டு செய்யணும், சும்மா எந்த ஒரு திட்டமும் இல்லாம செய்யக்கூடாது. எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி பரிமாறுறது, அதை பரிமாறுறவங்க முதல்ல போய் பார்க்கணும். அந்த திட்டம் ரொம்ப ரொம்ப அவசியம். பல நேரத்துல நம்ம பார்த்தோம் போடு, ஆ போடு போடு, அப்புறம் பார்த்தா பாதி நேரத்துல தீர்ந்து போயிடும். திறமையா பரிமாறுறது என்னன்னா, எல்லா ஐட்டமும் ஏறக்குறை கடைசி வரைக்கும் வரணும். அது மாதிரி பரிமாறுறதுக்கு ஒருத்தர் கத்துக்கணும். பல்க்ல பரிமாறினாலும் சரி, வீட்டுல பரிமாறினாலும் சரி, அது ரொம்ப அவசியம். பரிமாறுறத கொஞ்சம் திட்டமிட்டு பரிமாறுறது அவசியம். கூடிய மட்டம் வீடுகள்ல இது கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம். கூடிய மட்டம் சமைக்கிற பாத்திரத்துல பரிமாறக்கூடாது. அதே மாதிரி பரிமாறுற நிலையில சூடா பரிமாறணும். ஆறி போன பதார்த்தங்களை காட்டிலும் சூடான பதார்த்தங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதனால கூடிய வரைக்கும் சூடா பரிமாறுறதுக்கு பார்க்கணும். சாதம், சாம்பார், ரசம், காய்கறிகள் எல்லாமே உட்கார வச்சு ஒவ்வொரு பொருளா பரிமாறணும். சும்மா எல்லாத்தையும் கொண்டு வந்து தொப்பு 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 தொப்புன்னு போடக்கூடாது. ஒவ்வொரு பொருளா பரிமாறணும். இன்னொன்னு என்னன்னா, பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி விசிறி அடிக்கூடாது. வைஷ்ணவர்களுக்கு பரிமாறணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தோட ஒரு உணர்வோட பிரசாதத்தை பரிமாறணும். அமர்றதுக்கு பாய் கொடுக்கணும். பிரசாதம் பரிமாறதுக்கு முன்னாடி பாய் கொடுத்து அமர வச்சு ஒவ்வொரு ஐட்டமா பரிமாறணும். சாப்பிடுறவங்க சாப்பிடுற தட்டை நல்லா கழுவணும். முந்தின நாள் சாப்பிட்ட எச்சல் அது ஒரு பக்கம், பருப்பு ஒட்டின்னு இருக்குது, சாதம் ஒட்டின்னு இருக்குது, அதோட சேர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பழக்கம். கூடிய மட்டும் ஒவ்வொருத்தரும் தனக்கெனும் தட்டு வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் ஒரே இடத்துல சாப்பிட்ற இடத்துல, மித்த இடத்துல பொது இடத்துல போகும்போது என்ன சிஸ்டம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அதை தூய்மையாக இருக்கும், அது ரொம்ப முக்கியம். பரிமாறுறவங்க முதல்ல கொடுக்க வேண்டியது உப்பு, தண்ணீர், மிளகா அல்லது ஊறுகாய். மிளகா நம்ம இங்கே கொடுக்கறது கிடையாது, ஊறுகாய் இருந்து இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் முதல்ல பரிமாறணும். அதுக்கப்புறம் தான் காய்கறிகள் கொண்டு வரணும். இது வலதுகை ஓரத்தில் வைக்கணும். இது சொல்றதுன்னா இலைக்கு தட்டுக்கு செட் ஆகாது, தட்டு எல்லாம் வட்டமா இருக்குது, அங்கங்க வலதுகை வருது இடதுகை வருது. ஒரு இலை போடுறோம் அப்படின்னா இலையில வலதுகை ஓரத்தில் உப்பு ஊறுகாய் வைப்பாங்க. குறைஞ்சது உப்பு ஊறுகாய், தண்ணீரும் வைப்பாங்க. சாப்பிட்றவங்களுக்கு வலதுகை பக்கம் வைக்கணும். பரிமாறுறதுக்கு ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, எதை முதல்ல பரிமாறுறது எதை அடுத்து பரிமாறுறது அப்படிங்கிறது. அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதாவது வங்காளத்துல ஒரு வகையான மெத்தட்ல பரிமாறுவாங்க, குஜராத்ல வேற மெத்தட்ல பரிமாறுவாங்க, தமிழ்நாட்டில் வேற விதத்துல பரிமாறுவாங்க. நம்ம சில பிரபுபாத் என்ன மெத்தடை பின்பற்றினாரோ அந்த மெத்தட்ல நம்ம பரிமாறுறது நல்லது. பிரபுபாத் வங்காளத்துல எப்படி பின்பற்றினாங்களோ அதன்படி பரிமாறுவார். அதன்படி பார்த்தோம்னா அந்த உப்பு ஊறுகாய் அதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் முதல்ல மகா பிரசாதம். அதாவது நான் முதல்ல சொன்னேன், டிடி பிளேட்ல இருக்கிறத ஒரு பழக்கம் என்னன்னா அதை அப்படியே எடுத்து தனியா வச்சுப்பாங்க, அதை மற்றதோட மிக்ஸ் பண்ணாம தனியா அதை வச்சிருப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கசப்பான பதார்த்தங்கள், பாவக்காய் இல்ல வேப்பலையில ஏதாவது செய்வாங்க, அதெல்லாம் அந்த விஷயங்கள் முதல்ல. கீரை அதுக்கு அடுத்தது. கீரைக்கு அப்புறம் காய்கறி, சப்பாத்தி, சாதம். சாதம் கொடுக்க சாதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் சப்பாத்தி சாப்பிடக்கூடாது. ஸோ முதல்ல சப்பாத்தி, அப்புறம் சாதம், கடைசியா இனி சாதத்தோட என்ன வேணுமோ அதான் சாதத்தை கொடுக்கும்போது கொடுக்கலாம். தாலோ, சாம்பார், ரசம், தயிர், பாட்டு, கடைசியா இனிப்பு பரிமாறணும். இதுதான் பரிமாறுறதுக்கான வழிமுறை. பழம் இருந்ததுன்னா இனிப்புக்கு முன்னாடி, பழம் பரிமாறணும் அப்படின்னா இனிப்புக்கு முன்னாடி பரிமாறணும். தென்னிந்தியாவில் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் இனிப்பு கொடுப்பாங்க, அது தென்னிந்தியாவின் வழக்கம். இருந்தாலும் நம்ம பொதுவாக இஸ்பான் என்ன வழக்கமோ அந்த வழக்கத்தை நம்ம பின்பற்றணும். பரிமாறுறவங்க எப்பவுமே கவனமாக இருக்கணும். யார் தட்டும், அதாவது சாதம் அல்லது சப்பாத்தி என்ன மெயின் ஐட்டம் என்ன கொடுக்குறோமோ அது அவங்க தட்டில் இருக்கிற மாதிரி பார்க்கணும், இல்லாமல் போயிடக்கூடாது. சாப்பிடுறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பதார்த்தத்தை சாப்பிட்டுட்டு அடுத்த பதார்த்தத்தை சாப்பிடணும். சப்பாத்தி வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னா, சப்பாத்தி சப்ஜி சாப்பிட்டு இருக்கோம்னா அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரைஸ் வாங்கி சாப்பிடணும். சப்பாத்தி ரைஸ் ஸ்வீட்டு, சப்பாத்தியில ஒரு வாய், ரைஸ்ல ஒரு வாய், ஸ்வீட்ல ஒரு வாய், எல்லாத்தையும் போட்டு, இல்ல சில நேரத்துல எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா கூட்டாஞ்சோறு போட்டு கிடைஞ்சு சாப்பிடுறது, அதெல்லாம் தவறு. அந்த அந்த மாதிரி நம்ம உண்ணக்கூடாது. பரிமாறுறவங்க பரிமாறுறதுக்கு முன்னாடி எல்லா பதார்த்தமும் தயாரா இருக்கா, எல்லா பதார்த்தமும் கொண்டு வந்துட்டோமா, எல்லாத்தையும் வச்சுட்டோமா, எல்லா பதார்த்தமும் எல்லாருக்கும் பரிமாறுறோமா, அதை உறுதி செஞ்சுக்க வேண்டியது அவசியம். பரிமாறுறதுக்கு முன்னாடி மொத்தம் எவ்வளவு இருக்கு, முதலே சொன்னது மொத்தம் எவ்வளவு இருக்குங்கிறத திட்டமிட்டு அதன்படி செயல்படணும். பரிமாறுறவங்க சும்மா நிக்கவே கூடாது, போயிட்டு வந்துட்டே இருக்கணும். ஒரு ஐட்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னா மறுபடி அடுத்த ஐட்டத்தை எடுத்துட்டு போகணும், இல்ல அதே ஐட்டத்தை சுத்தி சுத்தி வரணும், சும்மா நிக்க கூடாது. நிறைய நேரத்துல கொடுத்துட்டேன் பிரபு, திரும்பி போங்க, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, போங்க பிரபு, நாலு தடவை நவுத்துறாதான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியறது கிடையாது, அதாவது நான் கொடுத்துட்டேன், இப்ப கொடுத்துட்டேன் போங்க. அதாவது ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும்போது நிறைய இருக்கு அப்படின்னா மனதுல நிறைவா இருக்கும். நம்ம நிறைய சாப்பிடுறோமோ இல்லையோ, நிறைய இருக்குன்னா மனதுல நிறைவா இருக்கும். பரிமாறுறது ஒரு பெரிய கலை. நீங்க 50 பேருக்கு சமைச்சு கூட 100 பேருக்கு பரிமாறலாம். உங்களுக்கு அந்த கலை தெரிஞ்சதுன்னா, எப்படி பரிமாறணுங்கிறது தெரிஞ்சதுன்னா, பொறுமையா நீங்க பரிமாறினீங்கன்னா யாருக்கும் எக்காரணம் ஒண்ணும் பிரசாதம் கம்மியா இருக்குங்கிறத என்னைக்கும் எப்பவுமே சொல்லவே கூடாது. பரிமாறுறவங்க பிரசாதம் கம்மியா இருக்குங்கிற வார்த்தையை சொல்லவே கூடாது. அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிமாற தெரியலன்னு. பரிமாறுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பரிமாறணும். அப்படி பரிமாறும் போது சாப்பிடுறவங்களும் பார்த்துக்கணும், அவங்களும் கொஞ்சம் சாப்பிடுறவங்களும் கொஞ்சம் புத்தி இருக்கணும். ஏதாவது ஐட்டம் கொஞ்சம் கம்மியா வருது அப்படின்னா இது கம்மியா இருக்கு புரிஞ்சுக்கணும். அது நேரத்துல போய் அரகிருஷ்ணா இந்த கோணம் இந்த கார்னர் அரகிருஷ்ணா பிரபு எனக்கு 2 இட்லி வேணும், இது ஹோட்டல் கிடையாது, பக்தர்கள் கிட்ட இருக்கும்போது. பரிமாறவங்களுக்கும் அந்த மனப்பான்மை வேண்டும், பக்தர்களுக்கும் எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த மனப்பான்மை அவசியம். இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கஞ்சமா சர்வ் பண்ற, எனக்கு வேணும்பா, நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும், கொடுக்காத கொடுக்காத கொடுக்காத. சில நேரத்துல நான் பாக்குறேன், நான் போன்னு சொல்லுவேன், அது பிரபு சர்வ் பண்றவங்களும் வேணும் போன்னு சொன்னா போப்பான், ஆனா எனக்கு வேணுமே, நான் என்ன பண்றது, நான் சாப்பிடாட்டி. நீங்க உண்மையில பழக்கம் அதுதான், ஒரு பிராமணர் அல்லது ஒரு உயர்குடியில இருக்க ஒரு பண்பாடு மிக்கவர்கள் பரிமாறுறாங்க அப்படின்னா தனக்கு என்ன இருக்குங்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டான், மிச்சம் இருந்தா எடுத்துப்பாங்க, இல்லைன்னா மறுபடியும் சமைச்சு சாப்பிடுவான். நிறைய விருந்துல விருந்து பரிமாறுறவங்க தீந்துடும், மறுபடியும் சமைச்சு சாப்பிடுவான், எந்த தவறும் கிடையாது. பரிமாறுறவங்க எனக்கு இந்த சேவை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மனப்பக்குவத்தோட பரிமாறணும். மற்றவங்க பிரசாதம் சாப்பிட்றத பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணும், அது பக்தனுக்கு அழகு. நிறைய நேரங்களை நீங்க பார்க்கலாம், எவ்வளவு வேணாலும் பசி, நீங்க உண்மையா ஒரு மனப்பான்மையோட பரிமாறுங்க, நீங்க பரிமாறினதுக்கு அப்புறம் உங்களால அதிகமா சாப்பிட முடியாது, ஆனா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ரொம்ப திருப்தியா இருக்கும். மனதார நீங்க பரிமாறினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமா சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது, அந்த திருப்தி அந்த ஆனந்தமானது உங்களுக்குள்ள இருக்கும். மனதார நம்ம பரிமாறணும் அப்படின்னா. ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி, ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆன்மீக சகோதரர் ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய ரொம்ப நல்லா சமைப்பாரு, இந்தியால பிரபுபாதருடைய சிஷியர்கள் எல்லாருக்கும் பயங்கரமா எவ்வளவு ரொம்ப அற்புதமா சமைப்பாரு, சமைச்சு போட்டுட்டே இருப்பார், அவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அவரு பார்க்கவே மாட்டார், நிறைய சமைச்சு கொடுப்பார், அவருக்கு இருக்கான்னு அவர் யோசிக்கவே மாட்டார். பிரபுபாத் ரொம்ப திருப்தி அடைவார் அவர் சமைக்கிறத, அவரு சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறுறத பார்க்கும்போது பிரபுபாத் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது பிரசாதம் பரிமாறுறதுக்கான வழிமுறை. இன்னொன்னு என்னன்னா, பரிமாறுறதுல ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான அங்கம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பரிமாறும்.
சில பேர் அடிமட்ட சோம்பேறிங்க, என்ன பண்ணுவானுங்க, தமுக்குடு கொண்டு வந்து கொட்டிடுவாங்க தட்டுல, டொம்முன்னு கொட்டிடுவாங்க.
ஏன் இவ்வளவு சாதத்துக்கு யாரு சாப்பிடுறது?
கொஞ்சம் சொன்னா ஒருத்தவங்களுக்கு கை வந்து பெருசாதான் இருக்கும்.
என் கை பெருசு பிரபு, என் வயிறு சிறுசே பிரபு.
என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொட்டுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பரிமாறும்.
அது அழகு, எந்த எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி பரிமாறணும், அது பண்பாடு.
சில நேரத்துல வேலை மிச்சம் சொல்லிட்டு பயமுறுத்துவாங்க, ஐயோ அவரு அவர் வாளியை தூக்கினாலே அலறுவாங்க, ஐயோ பிரபு ஐயோ பிரபு.
ஏன் பிரபு? கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க பிரபு, பக்தர்களை பயமுறுத்தக்கூடாது.
மறுபடி மறுபடி கொடுங்க, போய் துணிங்க, கொஞ்சம் முதுகு வளையட்டும், எதுக்குமே வளையறது கிடையாது, நம்ம தான்
அப்படி நெஞ்ச நிமித்தி தானே எப்பவுமே இருக்கும், என்றைக்கு எதுக்கும் வளையறது கிடையாது, கொஞ்சம் வளைவோம் பக்திக்காக பக்தர்களுக்காக பரிமாறுறதுக்காக. நம்மளை கொஞ்சம் வளைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மறுபடி மறுபடி போவோம், மறுபடி மறுபடி பரிமாறலாம்.
கொஞ்சம் கொஞ்சமா பரிமாறுறது அப்படிங்கறதுனால யாரும் அதிகமா சாப்பிட மாட்டாங்க,
ஏன்னா அதிகமா சாப்பிடுறது அப்படிங்கிறது பக்திக்கு தடங்கலான.
கொஞ்சம் கொஞ்சமா பரிமாறணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது நல்லது, அதிகமா யாரும் சாப்பிட மாட்டாங்க, அஜீர்ண கோளாறு வராது. ஏன்னா நிறைய போட்டீங்கன்னா நிறைய சாப்பிட்டாகணும், நிறைய சாப்பிட்டாகணும், என்ன பண்றது சாப்பிடுறது, தட்டுல போட்டாங்களே என்ன பண்றதுன்னு தெரியல, சாப்பிடுறது, சாப்பிட்டா என்ன ஆகும், அஜீர்ணம் தெரிக்காது. ஊளத்தை போட்டு டம்ப் பண்ணா அது என்ன வயிறா இல்ல பெரிய மிஷினா? அது ஒரு மிஷின் தான், இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, ஓவர்லோடு போட்டோம்னா அந்த மிஷின்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேலை செய்யாது. பரிமாறுறது ஒரு முக்கியமான கலை, சும்மா வேஸ்டா போயிடும் சொல்லிட்டு அவன் தட்டுல போடுறது, அவன் வயிற்றுல போய் அவன் வயிற்று வேஸ்டா போயிடும். இல்ல இன்னும் என்ன பண்ணலாம்னா சில பேரு தூக்கி கொண்டு போட்டிடுவாங்க. அதே மாதிரி கேட்கறவங்களும் பரிமாறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேட்கறவங்க போடு 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 வாங்கி வாங்கி தட்டுல சேர்த்துக்கிட்டு அப்புறம் உட்காந்து ரெண்டு பந்தி மூணு பந்தி நாலு பந்தி கையை தூக்கி காலை தூக்கி வச்சு கஷ்டப்பட்டு இருக்காரு. யாரையும் நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல, எல்லாரையும் தான் சொல்றேன், பொதுவா தான் சொல்றேன். என்ன கஷ்டமாயிடுது, வந்தே கட்டி சாப்பிடுறது என்ன ஆகுனா, இல்ல அப்படி சாப்பிட்டா கூட பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு சாப்பிட முடியாம இல்ல பரிமாறுறவங்க தூக்கி கொட்டிடுவாங்க, நிறைய போட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாட்டி கொண்டு போய் குப்பை தொட்டில் தான் போடுவாங்க, பிரசாதம் வீடு வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பரிமாறீங்க அப்படின்னா பக்தர்கள் சூடா சாப்பிட முடியும். சாதம் போடுறோம் கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம்னா, ஏன்னா பெரிய பாத்திரத்துல இருக்கிறதுல சூடு இருந்துட்டு இருக்கும், தட்டுல போட்டு சூடு போயிடும். அப்ப தட்டுல கொஞ்சம் கொஞ்சமா போடும்போது சூடா சாப்பிடுறதுக்கு உதவியா இருக்கும். பரிமாறுறவங்க சாப்பிடுறவங்க ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிடறதுக்கு ஆளுங்க இருக்காங்கிறத பத்தி யோசிக்கணும். சில நேரத்துல நான் பாக்குறது வந்து பிரபு போடு இன்னைக்கு சொல்லுவாங்க, யாரா பரிமாறுவாங்க, பிரபு அடுத்து வரணும் பிரபு பக்தர்கள் வராங்க போடுங்கிறேன், அதிகாரம் பண்றது ரொம்ப கெட்ட பழக்கம். பரிமாறுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து எத்தனை பேர் சாப்பிடணும் யோசிக்கிறதே கிடையாது, போடு எல்லாம் போட்டு வேலையை முடிச்சா காலி பண்ணமா முடிஞ்சது நாட்டு நம்ம வேலை முடிஞ்சது அப்படியும் இருக்கக்கூடாது. பரிமாறுறவங்களாகட்டும் சாப்பிடுறவங்க எனக்கு இன்னும் நிறைய போடு நிறைய போடுன்னு சொல்லி கம்பல் பண்ணக்கூடாது, திரும்பி வருவாங்க. அப்படி யாராவது கம்பல் பண்ணாங்கன்னா பரிமாறவங்க சொல்லணும், வரேன் ப்ரோ சாப்பிடுங்க, தரேன் தரேன், ஒன்றும் பிரச்சனை, சாப்பிட்டு வாங்கிக்கோங்க சாப்பிட்டு வாங்கிக்கோங்க, அது அவசியம். யாராவது ரொம்ப கேட்குறாங்க பரிமாறவங்க கேட்குறாங்க அப்படின்னா பொறுமையாக சொல்லலாம், அமைதியோட ப்ரபு வரேன் ப்ரபு, ஒன்றும் சத்தம் போடவும் பரிமாற இடத்துல. அனைத்து பதார்த்தமும் அனைவருக்கும் ஒரே மாதிரி பண்ணணும். ஒருத்தருக்கு முந்திரியா அள்ளி போடுறது, பிரபு இந்த பிரபு எனக்கு பிடிக்கும், உடனே அந்த பிரபுவுக்கு நமக்கு பிடிச்ச பிரபுவுக்கு நிறைய போடுறது, பிடிக்காத பிரபுவுக்கு அந்த மாதிரி நம்ம பரிமாறக்கூடாது, அது ரொம்ப கெட்ட பழக்கம். அதே மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் சளிச்சு எடுத்து போடு, நான் முதல்ல சொன்னேன்,
முந்திரி எல்லாம் எடுத்து போடு எனக்கு, எனக்கு சாம்பார்ல இருக்கிற காய் காய்கறி ஓகே சில நேரத்துல, ஆனா எப்படிங்கறத நம்ம பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கிற ஐட்டத்தை சலிச்சு போட. பன்னீர் சப்ஜி போட்டா பன்னீரா பொறுக்கி போடு, பன்னீர் பெரிய பீஸா எடுத்து போடு, அதெல்லாம் கவர். பரிமாறுறவங்க கவனிக்க வேண்டியது இன்னொன்னு என்னன்னா, குழந்தைகளுக்கு பரிமாறுறதுல ரொம்ப கவனம் வித்தியாசம், குழந்தைகளுக்கும் விருந்தினர்களுக்கும். ஒன்னு என்னன்னா, விருந்தினர்கள் அவங்களுக்கு பிரசாதத்தோட முக்கியத்துவம் தெரியாது. குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணு பெருசு வாய் சிறுசு வயிறு சிறுசு. குழந்தைங்களுக்கு நிறைய சாப்பிடுவேன், நான் சாப்பிடுறேன் பிரபு, பரிமாறிட்டு அந்த குழந்தை வேஸ்ட் பண்ணும். ஏன் பிரபு அந்த குழந்தைக்கு அவ்வளவு பண்ணு? அதுதான் பிரபு சொன்னது, அந்த குழந்தை தான் பிரபு சொன்னது, போட சொல்லி சொன்னது பிரபு. உங்களுக்கு எங்க போச்சு புத்தியா? ஏன்னா ஆக்சுவலி குழந்தைங்களை தப்பு சொல்லவே கூடாது. நம்ம குழந்தைங்க இயற்கை, அந்த குழந்தைங்க நிறைய சாப்பிடணும்னு நினைக்குமா, ஆனா நம்ம என்ன சொல்ல, சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு வாங்கிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப அவசியம். குழந்தைங்களுக்கும் நம்ம பயிற்சி கொடுக்கணும் ஆரம்பத்துல இருந்தே, எதையும் வீணடிக்க கூடாது, பிரசாத வீணடிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல. விருந்தினர்கள்லாம் நிறைய நேரங்கள்ல அவங்களுக்கு தெரியாது பிரசாதத்தினுடைய முக்கியத்துவம் தெரியாது. தினமும் வீட்டுல சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை கொண்டு போய் குப்பத்துல கொட்டுவாங்க, அதே பழக்கத்துல பிரசாதம் சாப்பிட வருவாங்க. நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பரிமாறுறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கலாம். அடுத்தது என்ன, பரிமாறுறவங்க சாப்பிடுறவங்கள ஒரு கவலையில வைக்க கூடாது, ஒரு ஏக்கத்துல வைக்க கூடாது. ஐயா எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான். இப்ப ஒரு ரவுண்டு பூரி போயிருக்கோம், அடுத்த ரவுண்டு பூரி வரும்போது ஐயோ எனக்கு வருமா வராதா, நான் கடைசியில உட்காந்துட்டேனே, ஐயோ கடைசியில உட்காந்துட்டேனே, நான் முதல்ல போய் உட்காந்துருக்கணுமே, தப்பு பண்ணிட்டனும். அந்த மாதிரி யாரையும் ஏக்கத்துல வைக்க கூடாது. அதே மாதிரி வேற கடைசியில ஏதாவது டவுட் பண்ணா கேளுங்க, மறந்துருமா, எழுதி வச்சுக்கோங்க. சில நேரத்துல நான் பாக்குறேன், ஒருத்தர் பரிமாறின் இருப்பார் ஒரு ஐட்டத்தை, ரசம் கொண்டு வந்து நாலு பேர் காட்டியிருப்பாரு, அஞ்சாவது நபர் என்ன பண்ணுவார்னா, சாம்பார் வேணும், சரி பிரபு தரேன்னு சொல்லிட்டு அவர் ஆறாவது நபர்ட்ட போன, சாம்பார் கேக்குறேன், ஓ சாம்பார் எடுத்துட்டு வா, அவரு போய் உடனே சாம்பார் எடுத்துட்டு வருவார். அப்புறம் போய் ஒருத்தர் இன்னொரு பக்கம் ஒருத்தர் சப்ஜி எடுத்துட்டு வாம்பாரு, ஒருத்தர் சாம்பார் எடுத்துட்டு வாம்பாரு, அவரு ஒருத்தர் ஒரு ரெண்டு பேரை பிடிச்சி பத்து பேர் பிடிச்சி ஒவ்வொரு தசையிலையும் இழுக்க கூடாது. இங்க வா அங்க வா, ஏ எனக்கு கொடு, எனக்கு இதை கொடு அதை கொடு. குறிப்பா குழுவுல உட்காந்து பிரசாதம் சாப்பிட்றதுங்களா ஒரு கலாச்சாரத்தை கத்துக்கணும். சாப்பிட்றவங்களும் சரி பரிமாறவங்களும் சரி, சாப்பிட்றவங்க வராங்க அப்படின்னா வெயிட் பண்ணும், ஒரு ஐட்டத்தை பரிமாறுறாங்க, பரிமாறுறவங்களும் அதை கத்துக்கணும். நம்ம எந்த எல்லா ஐட்டத்தையும் ரெண்டு தடவை கொண்டு போறதுக்கு பார்க்கணும், குறைஞ்சது எல்லா ஐட்டத்தையும் ரெண்டு தடவை கொண்டு போறதுக்கு பார்க்கணும். அப்படி கொண்டு போகும்போது அடுத்த ஐட்டத்தை கேட்கறாங்க அப்படின்னா ஞாபகத்தை வச்சுட்டு அதை மொத்த ரோவுக்கும் போயிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த ஐட்டத்தை எடுத்துட்டு போகணும். ஒருத்தவங்க ஒரு ஐட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா எந்த ஐட்டத்தை சர்வ் பண்ணாலும் முதல்ல உட்காந்துருக்க நபர்ல இருந்து கடைசியா உட்காந்துருக்க நபர் வரைக்கும் அதை கொண்டு போகணும். அவங்க வேணும்னாலும் சரி வேணான்னு சொன்னாலும் சரி, அஞ்சாவது நபர் தானே சாம்பார் கேட்டாரு, டைரக்டா அஞ்சாவது நபருக்கு போய் சாம்பார் கொடுக்கூடாது, முதல் நபர்ல இருந்து கேட்டுக்கிட்டு போகணும். எல்லாருக்கும் உங்களுக்கு சாம்பார் வேணும், சாம்பார் வேணும், சாம்பார் வேணும், வேண்டான்னு கூட சொல்லலாம். ஆனா பண்பாடு அதுதான், எல்லாருக்கும் எல்லா ஐட்டத்தையும் கேட்கணும், எந்த ஐட்டத்தை யாரு கேட்டாலும். நான் இங்க கேட்டு அங்க என்ன கொடுத்துட்டு இருக்கிற, இதெல்லாம் ரொம்ப பண்பாடற்ற செயல்கள். அதாவது என்னன்னா, வைஷ்ணவ கலாச்சாரம் இல்ல இது, வந்து காட்டுமிராண்டிகளோட கலாச்சாரம். இந்த என்ன சொல்றது, காட்டுவாசிங்க அவங்க என்ன நினைச்ச மாதிரி இங்க வா அங்க வான்னு சொல்லி இழுக்கிறது. வைஷ்ணவ பொறுமையா உட்காருங்க. இன்னொன்னு என்னன்னா, நிறைய இருக்கு, ஓகே அடுத்தது இங்க ஒரு பொருள் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பொருள் வேணுமா வேண்டாமான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு இல்ல எனக்கு வேற பொருள் கொண்டு வான்னு சொல்லலாம். என்ன இப்போ கொண்டு வர்ற, எனக்கு வேணுமா இந்த வர்ற பொருள் வேணுமா வேண்டாமான்னு சொல்றதை விட்டுட்டு வேற எதையாவது வேற ஏதாவது சொல்றது. அப்பயே கொடுக்க வேண்டியதானே, நாளைக்கே கொடுக்க வேண்டியதானே, இன்னைக்கே கொடுக்க வேண்டியதானே. அதாவது சில நேரத்துல எப்படி பரிமாறுறாங்க அப்படிங்கறத பார்த்து சாப்பிடுறவங்க கத்துக்கணும் எந்த எப்படி பரிமாறுறாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஜென்மாஷ்டமிக்கு நம்ம இங்க கொஞ்சம் அதிகமா வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், நம்ம பூரி கொடுக்குறோம் எல்லாருக்கும், முதல்ல ஒரு பூரி கொடுக்குறோம், கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னா மிச்சத்தை ஒதுக்கிடுவோம், அடுத்து வேற ஐட்டத்தை கொடுப்போம், அதுக்கப்புறம் மறுபடி பூரி போகலாம். ஏன்னா மறுபடி மூணா அதாவது எந்த ஐட்டம், இப்ப உதாரணத்துக்கு 50 பேர் இருக்கிறாங்க, 70 பூரி இருக்கு, நீங்க 2 பூரி முதல்ல போட முடியாது, ஸோ ஒரு பூரி முதல்ல சர்வ் பண்ணுங்க, 50 பூரி மிச்சம் ஆயிடும், 50 பூரி சர்வ் பண்ணியாச்சு, 20 பூரி மிச்சம் இருக்கும், 20 பூரியை ஒதுக்கி வச்சிருங்க, வேற ஐட்டம் இருக்குது எல்லாத்தையும் சர்வ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த 20 பூரி எடுத்துட்டு மறுபடி போங்க. அப்ப எல்லாரும் வாங்க மாட்டாங்க, 15 பேர் வாங்குவாங்க, சரியா? அப்ப என்ன ஆகும்னா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப பரிமாறுறது ஒரு கலை, அவங்க என்ன ஐட்டம் வருதோ அது வேணுமா எனக்கு வேண்டாமா அப்படின்னு பாக்கணும். ஐயோ பூரி இப்ப வருதே, ஏன் இப்ப பூரிய கொண்டு வர்ற, ஏன் முதலே கொடுக்க மாட்டேன், நீ முதல்ல இருந்தா கொடுத்துருப்பாங்களே. அப்பயே ரெண்டு கேட் கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ரெண்டு கேட் ஒருத்தருக்கு ரெண்டு கொடுத்தா எல்லாருக்கும் ரெண்டு கொடுக்கணும். சோ அப்ப பரிமாறுறவங்க என்ன பண்ணணும்னா கவனமா பரிமாறணும், எவ்வளவு ஐட்டம் இருக்கு டோட்டல், ஓகே சில ஐட்டங்கள் ரெண்டாவது ரவுண்டு போகும்போது கேப் விட்டு போனீங்கன்னா அந்த ஐட்டம் கம்மியா போகும், கம்மியா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பரிமாறதுக்கு கத்துக்கணும். எல்லா பொருளையும் கொண்டு போகும், எந்த பொருளையும் கொண்டு வராமையும் இருக்கூடாது, கொண்டு போகணும். அப்புறம் பிரசாதம் எடுத்துக்கும் போதும் பிரசாதம் பரிமாறும் போதும் நம்ம பேசுற விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயங்களா இருக்கணும். உண்மையில சொல்ல போனீங்கன்னா பிரசாதம் எடுத்துக்கும் போது பேச மாட்டாங்க கலாச்சாரத்துல, ஆனா கௌடிய சம்பிரதாயத்துல நம்ம பேசுவோம், நம்ம பாக்குறோம் சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு எல்லாம் பிரசாதம் எடுத்துக்கும் போது பேசாத வழக்கம். இதுல போகாரதி பாடல சொல்லுவார், மதுமங்கள் சாப்பிடும் போது அப்படி அப்படி கையில பின்ன அடிச்சுட்டு சத்தத்தெல்லாம் போட்டுக்கிட்டு சாப்பிடுறாரு அப்படின்னு அது பாட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அப்ப பேசலாம், ஆனா பேசுறது ரொம்ப எளிமையான விஷயங்களா இருக்கணும், ரொம்ப மிதமா இருக்கணும், ரொம்ப சிக்கலான விஷயங்களை பேசக்கூடாது, பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசக்கூடாது. சாப்பிடுற நேரத்துல ரொம்ப டீப்பான பிலாசபி எல்லாம் சாப்பிடுற நேரத்துல பேசக்கூடாது, சாப்பிடுற நேரத்துல இதமான விஷயங்களை பேசலாம். இல்ல சில நேரங்கள்ல சில கோயில்கள்ல இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னா, குறிப்பா பெரிய கோயில்கள்ல இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னா, யாராவது ஒரு பக்தர் கிருஷ்ணருடைய லீலைகளை கிருஷ்ண புத்தகத்துல இருந்து அல்லது சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளை சைத்தன்ய சரிதாமிரத்துல இருந்து இல்ல பிரபுபாதருடைய லீலாமிரதத்துல இருந்து படிப்பாங்க, மத்த பக்தர்கள் கேட்டுருப்பாங்க, இல்ல சில இடங்கள்ல பிரபுபாதருடைய உபன்யாசத்தை பிளே பண்ணுவாங்க, அதை கவனமா கேட்டு அமைதியா பிரசாதம் எடுத்துட்டு போவாங்க, வர்ற இடத்துல மட்டும் மெல்லியமா பேசுவாங்க, வேணும் போதும். நிறைய பேருக்கு நம்ம பரிமாறுறோம் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் பொறுப்பா நிக்கணும், ஒரு தலைவர் ஒருத்தர் நிக்கணும், அந்த தலைவர் பக்கம் எடுத்துக்கிட்டு போக கூடாது, தலைவர் பக்கம் எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் போனார் அப்படின்னா இந்த பக்கம் மிச்ச பக்கெட்லாம் எங்கெங்கயோ போயிடும், அதனால தலைவர் அந்த இடத்துல நிக்கணும், சொல்லணும் மத்தவங்களதான் சொல்லணும் இந்த பக்கெட் எடுத்துட்டு போங்க, இவ்வளவு பரிமாறுங்க, பரிமாறுறவங்களுக்கு அந்த தலைவரா இருக்கக்கூடியவர் யோசனையோட சொல்லணும், இந்த பக்கெட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இதுல மிச்சம் பரிமாறதுக்கு இவ்வளவு பேர் இன்னும் பிரசாதம் சாப்பிட வேண்டி இருக்கு அப்படின்னா இந்த ஐட்டத்தை கொண்டு போங்க, இவ்வளவு இவ்வளவு பரிமாறுங்க, இவ்வளவு பேருக்கு கொடுங்க, கொடுத்துட்டு இவ்வளவு இவ்வளவு திரும்பி வரணும், அத கணக்கு போட்டு சொல்லணும். அது மாதிரி பரிமாறுறதுக்கு தலைவர் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவை பரிமாறது. சில நேரத்துல ஃபீஸ்ட் விருந்து இருக்கும், திருவிழா நடக்கும், விருந்து இருக்கும், அப்ப கொஞ்சம் அதிகமா கொடுக்கும், ஜென்மாஷ்டமி இருக்கு பிரபு சாப்பிடும் ப்ரோ. பாக்குறோம் சைத்தன்ய மகாபிரபு என்கரேஜ் பண்ணார். மகாபிரபு பரிமாற வரா அப்படின்னா சில நேரத்துல பயப்படுவாங்க பக்தரும், ஐயோ இவர் போட்டார் அப்படின்னா. நிறைய மகாபிரபு சாதாரணமா ஒருத்தர் சாப்பிடறதுல மூணு மடங்கு அதிகமா கொடுப்பாராம், அவங்களும் சாப்பிட்டுருவாங்க. இவ்வளவு தூரத்துக்கு கழுத்துக்கு மேல வர்ற அளவுக்கு பரிமாறணும் அப்படின்னு சொல்லப்படும் விருந்து நேரத்துல விசேஷ நாள்கள். அப்ப அந்த இடத்துல ஒரு யார் அதிகமா சாப்பிடுறதுன்னு கூட ஒரு போட்டி கூட இருக்கலாம். தெய்வீகமான விஷயம் பரிமாறுறவங்களுக்கும், நீ பரிமாறு எவ்வளவு நீ பரிமாறு பாக்குறேன் நான் சாப்பிடுறேன் அப்படி கூட இருக்கலாம். அதெல்லாம் விசேஷ நாட்கள்ல தினசரி நாட்கள்ல சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான் ஹரே கிருஷ்ணா. ஓகே, அந்த மாதிரி விருந்துல பரிமாறும் போது ஒருத்தவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது கொஞ்சமா வேணும்னு அர்த்தம். அவங்க எந்த அளவுக்கு வேண்டாம்னு சொல்றாங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிமாறணும், அதுவும் ஒரு கலை. வேண்டாம் அப்படின்னா ஓகே நிறுத்திடணும். பிரபு போதும் பிரபு, கொஞ்சம் பிரபு கொஞ்சம் சரி ஓகே கொஞ்சம் அது ஒரு கலை. நீங்க பாத்தீங்கன்னா ஜெகதானந்தர் அதுதான் பண்ணுவார் சைத்தன்ய மகாபிரபுக்கு பரிமாறும் போது, கொஞ்சம் இது இவங்க செஞ்சு கொடுத்தாங்க இவங்களுக்காக இது கொஞ்சம் சாப்பிடுங்க, இவங்களுக்காக இது கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுக்கு அவ்வளோ கொடுப்பார், கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பார். மகாபிரபு அவ்வளவு சாப்பிடுவார் ஜெகதானந்தர் பரிமாறினாருன்னா. மகாபிரபு அதுக்கப்புறம் திட்டுவார் ஜெகதானந்தரை, நீ இவ்வளவு பிரசாதம் எனக்கு கொடுத்துட்ட உன பரிமாறவே சொல்லக்கூடாது அப்படின்பார். ஆனா அங்க பொருளுரையில பிரபுபாத எழுதுற உண்மையில மகாபிரபு ஜெகதானந்தர் மேல திருத்தி விட்டுற ஜெகதானந்தருடைய அன்புல. சோ அந்த அன்போட பரிமாறப்படும் போது சில நேரத்துல அதிகமாவும் சாப்பிடுவாங்க பக்தர்கள், எப்படி பரிமாறுறோம் அப்படிங்கறத பொறுத்து. ஒவ்வொரு பதார்த்தத்தையும் குறைஞ்சது ரெண்டு தடவை நம்ம பரிமாறினதுக்கு அப்புறம் ஒரு பக்தர்ட்டையும் கேட்கலாம் வேற ஏதாவது வேணுமா, எல்லா பக்தர்ட்டையும் நம்ம பணிவோட கேட்டுட்டு வேணுமா அப்படின்னு கேட்கலாம். அந்த ஐட்டத்தை எடுத்துட்டு போகலாம், இன்னும் ரெண்டு மூணு தடவை கூட போகலாம், அதுக்கப்புறம் கூட கேட்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு கேட்கலாம் பிரபு ஏதாவது வேணுமா கேட்டுட்டு. யாருக்கும் எதுவும் தேவையில்லை, எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ ஒருத்தர் பரிமாறுறவங்க போய் சாப்பிட உட்காந்து. சில நேரத்தில் என்ன ஆகுனா பரிமாறுறவங்க பாதி தூரம் பரிமாறிட்டு போய் உட்காந்துருவாங்க, அது ரொம்ப கெட்ட பழக்கம். அப்ப என்ன ஆகும்னா அடுத்து சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது அவங்க எந்திரிச்சு போற மாதிரி இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சீக்கிரம் வரலாம், அதனால அதை தவிர்க்கணும். சாப்பிடுற தட்டு சாப்பிடுற ஸ்பூனு இத பரிமாறுறதுக்கு என்னைக்கும் உபயோகிக்க கூடாது. சாப்பிடும்போது அமைதியான சூழ்நிலை இருக்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது. பாத்திரம் பரிமாறுறவங்க டர்ற 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 டர்ன்னு இழுக்கக்கூடாது, தூக்கி வைக்கணும். தூக்கி வைக்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு டங்குன்னு போய் வைக்க கூடாது. முன்னாடி சாப்பிட்டு இருக்கவங்க அப்படி ஒரு ஆட்டம் ஆட வச்சிருவாங்க, டங்கு 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 டங்குன்னு வைக்கிறது, தர தரன்னு பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் தவறு. வலது கரத்துல பரிமாறணும், சில பேர் லெப்ட் ஹேண்ட்ல பரிமாறுவாங்க, இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வலது கரத்துல பரிமாறும் போதும் வலது புறமா பரிமாறும், இந்த பக்கம் நம்ம போடணும், இப்படி திருப்பி போடக்கூடாது. திருப்பி போடுறது பிண்டம் கொடுக்கும்போது சாதம் கொடுக்கும்போது தான் திருப்பி போடுவாங்க, பரிமாறும் போது இப்படிதான் பரிமாறணும், இந்த பக்கம் திருப்பி பரிமாறக்கூடாது, அது ஒரு கெட்ட பழக்கம். ஆமா இப்படிதான் போகணும், கிளாக் வைஸ் தான் போகணும். அதே மாதிரி தட்டு இருக்குன்னா தட்டுல பரிமாறும் போது எந்த இடத்துல காலியா இருக்கோ அந்த இடத்துல அந்த ஐட்டத்தை கொடுக்கணும். சாப்பிடுறவங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணணும், ஒரு ஐட்டம் வருதுன்னா அதுக்காக இடத்த கொஞ்சம் அப்படி ஒதுக்கி இடம் கொடுக்கணும், அந்த ஒதுக்குற இடத்துல அவங்க பண்ணணும். சில விஷயங்கள் ஒரு ரைஸ் இப்ப சாம்பார் கொண்டு வராங்க அப்படின்னா சாம்பார் கொண்டு வந்து ரைஸ் மேல ஊத்தலாம், ஆனா எல்லாத்தையும் கொண்டு போது ஒரே ரைஸ் மேல சப்ஜி கொண்டு வந்து ரைஸ் மேல போட்டா சில பேர் அது மாதிரி பண்ணுவாங்க, சப்ஜி கொண்டு வருவாங்க சர்வ் பண்ணுவாங்க ரைஸ் மேல கொண்டு வந்து போடுவாங்க, அப்படி போடக்கூடாது, அது தனியா போடணும். அதே மாதிரி சில பேர் இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு மேல கொண்டு வந்து எதையாவது போடுவாங்க, உப்பு தனியா ஒதுக்கி வச்சிருப்போம், ஓரமா இருக்கும், பார்த்தாலே தெரியும். பரிமாறுறவங்க கவனமா பரிமாறும். உப்பு மேல கொண்டு வந்து வீட்டை போடுறதோ ஏதோ ஒண்ணு, உப்பு மேல கொண்டு வந்து எதையாவது போடுறது, அது தவறு. தரையில் அதே மாதிரி பரிமாறுறவங்க நிறைய பேரு அவசரமா பரிமாறுறோம்னு சொல்லிட்டு தரையில போட்டு தரைக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்துருப்பாங்க. தரைக்கெல்லாம் பிரசாதம் நீங்க கொடுக்க தேவையில்ல, பக்தர்கள் மட்டும் கொடுத்தோம்னா போதும். தட்டுல பரிமாறணும், தட்டை சுத்தி பரிமாறக்கூடாது. தட்டை சுத்தி அப்படியே பரிமாறினார் அப்படின்னா அந்த இடம் முழுக்க அப்படியே சதறி கிடக்கும். தட்டு பரிமாறும் போது கீழே இருக்கக்கூடிய தட்டை போடக்கூடாது, கொஞ்சம் உயரமா இருந்து போடணும். ரொம்ப உயரமா ஒரு மீட்டர் உயரத்துல இருந்து துமுக்குன்னு போடக்கூடாது, அது ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப தட்டு இருக்கு அப்படின்னா தட்டுல இருந்து கொஞ்சம் உயரமா இருந்து போடணும், அதே நேரத்துல தட்டை தொடக்கூடாது. தட்டை தொடக்கூடாது, ரொம்ப உயரமாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப உயரமா இருந்து போட்டீங்கன்னா எல்லாமே செதறும். சாதம் போடுறீங்களா, சாம்பார் ஊத்தினா செதறும். இன்னைக்கு காலையில ஒரு பக்தர் வந்து சாம்பார் ஊத்துறாரு, சாம்பார் ஊத்துனா அந்த சாம்பார் என் தட்டுல பட்டு என் காலில் தெரியுது. அப்ப என்ன ஆகுது, காலெல்லாம் எல்லாம் வந்து கண்டாமினேட் ஆகுது. அப்ப எப்படி பரிமாறணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப ஹைட் ஜாஸ்தி, ரொம்ப உயரமா இருந்து பரிமாறினார்னா தெரிக்கும், ரொம்ப பக்கத்துல வந்து பரிமாறினா தொட்டுடும். ஐட்டத்தை பார்த்து எப்படி பரிமாறணுங்கிறத கத்துக்கிட்டு அதுக்கு மாதிரி பண்ணணும். பரிமாறவரோட கரண்டி, அந்த கரண்டி வச்சு எதை பரிமாறுறோமோ அது யாரையாவது அந்த சாப்பிடுறவங்களோட தட்டையோ இல்ல அவங்க கையோ தொட்டுட்டுது அப்படின்னா அதை உடனே கழுவிட்டு வந்து மறுபடி நம்ம பரிமாறலாம். கரண்டியை போட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுறது, அது ஒரு கெட்ட பழக்கம். சாதம் சில நேரத்துல கொஞ்சம் குழஞ்சிருச்சு அப்படின்னா ஒட்டிக்கும், அது என்ன பண்ணுவாங்க, டொங்கு டொங்குன்னு போட்டு அவங்க தட்டுல போட்டு தட்டுவாங்க. சில பேர் பரிமாறுற பாத்திரத்துல போட்டு டொங்கு டொங்குன்னு தட்டுவாங்க. அது மாதிரி எல்லாம் தட்டக்கூடாது, பரிமாற இடத்துல அமைதியா பரிமாறணும். தட்டு சில பேர் பரிமாறுறாங்க, அவங்க பரிமாறுறவங்க பரிமாறட்டும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவசரம் தட்டை தூக்கி அப்படி நீட்டுவாங்க பரிமாறுறவங்க கிட்ட. அப்படி யாரோ நீட்டினா கூட பரிமாறுறவங்க, வையுங்க நாங்க பரிமாறோம். சில இடத்துல தர்றன்னு இங்க இருக்கும் சாப்பிட்டு இருப்பாங்க, அப்படி தள்ளுவாங்க, மொத்த இடமும் கண்டாமினேட் பண்ணிடுவாங்க. அந்த பக்கம் யார் நடந்தாலும் எல்லாம் எச்சலாயிடும். தட்டு எங்க இருக்கோ அங்கேயே இருக்கணும், கிளாஸ் எல்லாமே. சில நேரத்துல என்ன ஆகும்னா கிளாஸ் கொடுத்துருவாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த கிளாஸ்ல அவங்க எச்ச பண்ணிடுவாங்க, அந்த கிளாஸ் மொத்த இடத்துக்கும் உருண்டு இருக்கும். இல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சில பதார்த்தம் இருக்கும், என்ன பண்ணா இந்த பொரியெல்லாம் இருக்குன்னு வச்சுவாங்க, பொரிய கொண்டு வந்து தட்டுல போட்டுருவாங்க, அது ஃபேன் ஓடும், பொரி ரூம் முழுக்க பரவிடும், ரூமே எச்சலாகி போயிடும். இதெல்லாம் தவிர்க்கணும். கையில எதையும் சர்வ் பண்ணக்கூடாது. மகாப்பிரசாதத்துக்கு கொஞ்சமா கொடுக்குறோம் அப்படின்னா அது வேணா கொடுக்கலாம், மற்றபடி எல்லாமே தட்டுல தான் கொடுக்கணும். கையில எதையும் சர்வ் பண்ணக்கூடாது. அவங்க கேக்குறாங்க கையில கேக்குறாங்க, தட்டுல கொடுங்க, கையில கொடுக்கக்கூடாது, தட்டுல தான் கொடுக்கணும். எல்லாமே தட்டுல தான் கொடுக்கணும். ஸ்வீட் ரைஸ் தட்டுல கொடுங்க, கொஞ்சமா கொடுங்க. அது காலால எதையும் போடக்கூடாது, காலை வச்சு நகர்த்துறது பாத்திரத்தை, முட்டியை வச்சு நகர்த்துறது, பாயை நகர்த்துறது, அதெல்லாம் தவறு. பிரசாதம் பரிமாறும் போது கீழே விழாம பரிமாறுறது அவசியம். அப்படி விழுந்ததுன்னா சாப்பிடுறவங்க அதை எடுத்து தட்டுல போட்டு சாப்பிடலாம், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இங்க சாப்பிட்டு இருப்பாரு, அவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி பிரசாதம் விழுந்திருக்கும், அந்த பிரசாதத்தை எச்ச கையோட அப்படி எடுத்து தான் தட்டுல போட்டுப்பாரு, மொத்த இடமும் எச்ச பண்ணிடுவாரு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப தன்னுடைய தட்டை விட்டு தூரத்துல இருக்கு அப்படின்னா பரிமாறுறவங்க அதை எடுக்கணும், பரிமாறுறவங்க அதை எடுத்து யார் தட்டையா போட்டுட்டு கையை கழுவிட்டு வந்து பரிமாறணும். இல்லைன்னா அந்த இடமே நாஸ்தியா போயிடும், இல்ல இடமே எச்சலே போயிடும், எடுக்கல அப்படின்னா. ஓகே, இன்னொன்னு என்னன்னா சில பொருள் வந்து நம்ம கையில வெறும் கையில பரிமாறும். பொதுவா பரிமாறுறதுக்கு நம்ம கரண்டி உபயோகிச்சுதான் பரிமாறோம், அதுதான் வழக்கம். சில கை சில பொருள் நம்ம வெறும் கையில பரிமாறும், சப்பாத்தி சமோசா லட்டு சில பொருள் சாலிடா எடுத்து கொடுக்கறதெல்லாம் வெறும் கையில பரிமாறும். அப்படி வெறும் கையில எண்ணிக்கையில பரிமாறுறது, ஒன்னு கொடுக்கலாம், ரெண்டு கொடுக்கலாம், நாலு கொடுக்கலாம், மூணு கொடுக்கூடாது. மூணு கொடுக்கறது எதிரி கொடுக்கற மாதிரி. நீங்க ஒரு ஆளுக்கு மூணு பூரின்னு நீங்க கணக்கு போட்டா கூட மூணு பூரி சர்ப்பண கூடாது, முதல்ல ரெண்டு தான் பரிமாறும். அரகிருஷ்ணா கிரிதாரி பிரபு மூணு பூரி கொடுக்க ஒரு ஆளுக்குன்னா நீனு ரெண்டு தான் கொடுக்குற, முதல்ல ரெண்டுங்க அப்புறம் ஒண்ணு வரும், அதுதான் வழக்கம். ரௌபசர மூணு வந்து எதிரிக்குதான் மூணு கொடுப்பாங்க. பாயாசம், நெய், உப்பு இதெல்லாம் வெறும் கையில கொடுக்கூடாது. சில இடங்கள்ல அது பரிமாறுறாங்க, சில நேரங்கள்ல நானும் அதை யோசிச்சதுண்டு, உப்பு உன்னை கையில கொடுக்கலாம் வேணாமா, இங்க ஒரு மாதிரி பண்றாங்க அங்க ஒரு மாதிரி பண்றாங்க, உப்பு பரிமாறக்கூடாது. பெட்டர் உப்பு, சின்ன ஒரு ஸ்பூன் வச்சு உப்பு பரிமாறும். நீர் பதார்த்தம் எதுலையுமே விரல் படவே கூடாது. சாம்பார், ரசம், மோர், தயிர், ஜூஸ், தண்ணி. ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தடவை பிரபுபாதோட சிஷ்யர் ஒருத்தர், பிரபுபாத சேவகரா இருந்தவர், பிரபுபாதுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வர, இந்த கிளாஸ் வச்சுக்கோங்க, இந்த கிளாஸுக்குள்ளார ஒரு விரல் இருக்கு, ஒரு விரல் கிளாஸ்ல வச்சு புடிச்சு கொண்டு வர, ப்ரோபசர் நீ எல்லாம் மிலேச்சையன், எத்தனை ஜென்மம் ஆனாலும் திருந்த மாட்டேன், ஏன் இப்படி எவ்வளவு காலமா இப்படியே இருப்ப, நீ கையை ஏன் உள்ளத்துக்கு வைக்க, தண்ணியில நீர் பதார்த்தத்துல விரல் படக்கூடாது. பிரசாதம் பரிமாறும் போது யாராவது விருந்தினர்கள் இருக்காங்க, யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, இல்ல மூத்த பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல பரிமாறுறது வழக்கம். மூத்த பக்தர்கள் முன்னாடி உட்காருவாங்க, அவங்களுக்கு முதல்ல பரிமாறுறது வழக்கம். சில நேரத்துல ரொம்ப கூட்டமான நேரத்துல பார்த்தோம்னா மூத்த பக்தர்கள் சில நேரத்துல தனியா கூட பரிமாறலாம், அதுவும் அனுமதிக்கப்படுது. சில நேரத்துல என்ன ஆகுனா, யாராவது சன்னியாசி வராங்க, மூத்த பக்தர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியா நம்ம பரிமாறலாம். தனியா பரிமாறோம்னு சொல்லிட்டு மற்ற பக்தர்கள்லாம் காத்துல பறக்க விட்டுறக்கூடாது, மற்றவங்களையும் பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு பரிமாறிட்டு இன்னொருத்தருக்கு பரிமாறாம இருக்கக்கூடாது. முதல்ல பரிமாறதனுடைய, அதாவது உட்கார்ந்து ஒருத்தர் பரிமாறும் போது எடுத்துக்கும் போது பண்பாடு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் குறைஞ்சது மெயின் ஐட்டம். இப்ப சப்பாத்தினா சப்பாத்தி, அல்லது சாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா சாதம், எல்லாருக்கும் சாதம் சாம்பார் வந்ததுக்கு அப்புறம் சப்ஜி அது இதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் மெயின் ஐட்டம் நம்ம சாப்பிடுற ஐட்டம் வந்ததுக்கு அப்புறம், அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கும். அதுவும் பார்த்தோம்னா முதல்ல யார் மூத்த பக்தர்கள் யார் இருக்காங்களோ அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறது பழக்கம், அது பண்பாடு. சில நேரத்துல பார்த்தோம்னா சப்ஜி வச்சுட்டே போவாங்க, வச்சு அடுத்து தட்டு கூட போயிருக்கோம்னா அந்த சப்ஜி எடுத்து நாலு வாயில போடுவாங்க, இதெல்லாம் சூத்ர கலாச்சாரம், வைஷ்ணவ கலாச்சாரம் கிடையாது. அது அடுத்து எப்படி எடுத்துக்கிறதுங்க, நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது அடுத்த கிளாஸ். இப்ப பரிமாறதுதான் நம்ம பேசும்போது அதுல சில பாயிண்ட் இங்க வரும். ஆண்கள் பெண்கள் தனித்தனியா அமரணும், குழந்தைங்க பொதுவா அம்மாக்கள் வச்சுக்கணும், அவங்க கூட பரிமாறலாம், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணா தனியா பரிமாறலாம். சில பிரபுபாதி எப்பவுமே இன்னொன்னு என்ன, ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் பரிமாறுறது சிறந்தது, குறிப்பா நிறைய கூட்டம் இருக்கிற நேரத்துல இடங்கள்ல அந்த மாதிரி பரிமாறுறது சிறந்ததாக இருக்கும். இருந்தாலும் அப்படி இல்லாத பட்சத்திலையும் கொஞ்சம் பொருத்தமான நபர்களா பார்த்து பரிமாறலாம். பரிமாறுறதுக்கு யார் அனுப்புறது அப்படிங்கறத யோசிச்சு பரிமாறுறதுக்கு அனுப்பணும். பிரபுபாதி எப்பவுமே குழந்தைங்க பசியோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், குழந்தைங்களுக்கு எப்பவுமே முதல் உரிமை கொடுக்கப்படணும். பிரபுபாதி எப்ப எது கொடுத்தாலும் அவர் கையில இருந்து கொடுக்கும் போதும் சரி, முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். விரத நாள்லாம் இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு ஏதாவது தாய்மார்கள் வச்சிருந்து அப்பப்போ கொடுக்கலாம், ஏதாவது வீட்டில் முன்னாடியே செஞ்சு வச்சிருந்து அவங்க தனியா வச்சு கொடுக்கலாம், குழந்தைங்க கொடுக்கணும். குழந்தைங்களை என்றைக்கும் பட்டினி போடக்கூடாது. யாராவது விசேஷ உணவு, அதாவது உடம்பு சரியில்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஏதாவது தனியா சமைச்சிருக்கலாம், அது மாதிரி தனியா சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க தனியா சாப்பிடுறது நல்லது. கும்பலோட உட்காந்து சாப்பிடும் போது அவங்களுக்கு மட்டும் தனியா ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க, அது சரியில்லை. பெரும்பாலும் ஒவ்வொரு ஐட்டமா பரிமாறுறது நல்லது. சில நேரத்துல யாராவது விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரே ஐட்டத்துல மொத்த ஒரு பிளேட்ல எல்லாத்தையும் போட்டு கொடுக்கலாம், அதுவும் சில நேரத்துல பண்ணலாம். விருந்தினர்கள் வரும்போது ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி இருக்குது, நம்மளால பரிமாற முடியாது அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம வேணா பஃபே வச்சுக்கலாம். ஆனா கூடிய மட்டும் உட்கார வச்சு பரிமாறுறது சிறந்தது. வேத கலாச்சாரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தா கூட உட்கார வச்சு பரிமாறுவாங்க. சில நேரத்துல நமக்கு திருவிழா நேரத்துல நம்ம கிட்ட அவ்வளவு பக்தர்கள் இல்ல அப்படின்னா அப்ப வேணா நம்ம பஃபே கொடுக்கலாம் நின்னு பண்றது. இருந்தாலும் போதுமான இடம் பக்தர்கள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம பண்பாடன் படி பரிமாறுறது காலச் சிறந்தது. பரிமாறுவர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை, பணிவு, இதெல்லாம் சாப்பிடுறவங்களுடைய மனநிலைய மாற்றும். அன்போட நம்ம பரிமாறும் போது பக்தர்களுக்கிடையே இருக்கக்கூடிய உறவு வளர்ச்சி பெறும், அது ரொம்ப முக்கியமானது. அதனால இத உணர்ந்து செயல்படணும். பரிமாறுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை, இந்த கலையை கற்று அதன்படி பரிமாறணும். பரிமாறுறதை எப்படி ஏற்றுக்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நாளை காலையில் ஏதாவது சந்தேகங்கள்? ஓகே, முதக்க இங்கே கேஷப்படுறாங்க. திடீர்னு ஒரு அஞ்சு பேர் வந்துருவாங்க. இது ஒரு பாயிண்ட், இதுல டேக் அவுட் அது இதுல வரும், அடுத்ததுல வரும், பிரசாதம் ஏற்றல வரும். பிரசாதம் ஏற்க வரக்கூடியவங்க எல்லாருக்கும் எப்ப பிரசாதம் பரிமாறுறாங்களோ அப்ப வரணும். தனக்குன்னு ஒரு டயத்தை வச்சுட்டு வரக்கூடாது. தனக்குன்னு ஒரு டயத்தை வச்சுட்டு வந்துட்டு எனக்கு பிரசாதம் கிடைக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சேவை இருந்ததுன்னா சில நேரத்துல சேவை இருக்கும், சில நேரத்துல சேவை இருந்தா கூட அங்க நம்ம பரிமாற இடத்துல வந்து நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது. அடுத்த பேட்ச் எப்ப பரிமாறுறாங்களோ அப்ப எடுத்துக்கணும். சில அதாவது இப்ப இவர் சொல்ற மாதிரி 20 பேருக்கு நம்ம பரிமாறதுக்கு திட்டமிட்டு இருக்கோம். 5 பேர் திடீர்னு வராங்க, வந்தா அவங்களுக்கு பரிமாறணும்னு அவசியம் கிடையாது. கெஸ்டாவே இருக்கட்டும், கெஸ்டாவே இருக்கட்டும், டிவோடிஸாவே இருக்கட்டும், வெயிட் பண்ண சொல்லணும். அடுத்த பேட்ச் அடுத்த ரவுண்ட்ல உட்கார சொல்லணும், அது வழக்கம். செப்பரேட் பிளேஸ்ல செப்பரேட் குரூப், செப்பரேட் பிரசாதம், எத்தனை பேர் கொடுப்பீங்க? அடுத்து இன்னொரு 3 பேர் வருவாங்க. அடுத்த பேட்ச், நெக்ஸ்ட் பேட்ச், ஹரகிருஷ்ண பிரபு இந்த பேட்ச் போயிட்டு இருக்கு, அடுத்த பேட்ச்ல உட்காந்துக்கோங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல எனக்கு அவசரம். என்ன அவசரம்? அப்படி அவசரம்னா முதல்ல வரணும்ல. இது அடுத்த செஷன்ல வரும். பின்னாடி நம்ம வந்து சப்பாத்தி எடுக்கக்கூடாது அப்படின்னா பொதுவா அது வந்து பரிமாறப்படுறது கிடையாது, பொதுவா பரிமாறுறதும் கிடையாது. முதல்ல நம்ம வந்து சப்பாத்தி பரிமாறுறோம் அப்படின்னா அதோட நம்ம சப்பாத்தி எவ்வளவு பரிமாறுறோமோ அதை சப்பாத்தி பரிமாறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற ஐட்டத்துக்கு மூவ் பண்றோம். இப்போ சில நேரத்துல நம்ம வந்து பிரசாதம் கம்மியா இருக்கு அப்படின்னா அப்ப அட்ஜஸ்ட் பண்றப்ப எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம்? அது எக்ஸப்ஷனல் கேசஸ். அப்புறமா பரிமாறுறாங்க அப்படின்னா அதுல காரணம் இருக்கும். ஊறுகாய் உப்பு மிளகாய் எல்லாம் தமோ குணத்துல இருக்கிற மாதிரி கேசனா ரொம்ப நாளைக்கு எந்த பொருள் ரொம்ப நாளைக்கு வைக்க முடியுமோ அந்த பொருள் ரொம்ப நாளைக்கு வைக்கிறதா தப்பு கிடையாது. ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளை ரொம்ப நாள் வச்சு சாப்பிடறதுல தவறு கிடையாது. சில பொடிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், செஞ்சு வச்சீங்கன்னா அந்த பொடிகளை அத்தனை நாள் வச்சு சாப்பிடறதுல தவறு கிடையாது. எந்த பொருள் எவ்வளவு நாள் இருக்குமோ அந்த பொருள் அவ்வளவு நாள் வச்சு சாப்பிடறதுல தவறு எதுவும் கிடையாது. ஸ்வீட்ஸ், சில ஸ்வீட்ஸ் 1 வாரம் தாங்கும், 10 நாள் தாங்கும். அப்ப அந்த ஸ்வீட்ஸ 1 வாரம் 10 நாள் வச்சு சாப்பிடறதுல பிரச்சனை கிடையாது. நைவேத்தியம் பண்ணிருக்கும். சைத்தன்ய மகாபிரபுக்கு ராகவ பண்டிட், அவர் வங்காளத்துல இருந்து ராகவேர ஜாலின்னு சொல்லுவாங்க. ஜாலினா அந்த என்ன சொல்லுவாங்க, மூட்டை மூட்டையா போட்டு கட்டி கட்டி கொண்டு வருவார், ஆளுங்களை வச்சு தூக்கிட்டு வருவார், நிறைய தூக்கிட்டு வருவார். ஒரு ரூம் ரூம்ல பாதி இடத்த அடைச்சிடும் அது. ஒரு வருஷத்துக்கு வந்து கொடுத்தாருன்னா அடுத்த வருஷம் அவர் வர்றது வர்ற வரைக்கும் அது இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வச்சிருந்து மகாபிரபுக்கு தினமும் கோவிந்தர் சர்வ் பண்ணுவார். ஸோ அதனால சாஸ்திர பிரமாணமே இருக்கு உங்களுக்கு வச்சு சாப்பிடலாங்கிறது. ஏகாதசிக்கு ஏழுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க பொதுவா விரதம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் விரதம் இருக்க கூடாதுன்னு சொல்லப்படும். ஏழு வயசு அது சில இடங்கள்ல சில மாதிரி சொல்றதும் சில வேறுபாடுகளும் இருக்கு. ஒரு சில இடத்துல வேறையும் ஏதாவது ஒரு ஐட்டம் சர்வ் பண்ணிட்டே இருக்கும்போது சில டிவோட்டி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கேட்பாங்க. நான் அதான் முதலே சொன்னேன், ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கேட்டாங்கன்னா பரிமாற முடியுமா? ரொம்ப சங்கடமான சூழ்நிலைகள்ல சில நேரத்துல சில விஷயங்கள் மாட்டிக்கலாம். கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் பேர் கொடுக்கலாம், ஆனா பல்கா இருக்கும், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த சூழ்நிலைகள் சில நேரத்துல வரும், அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சமாளிக்க கத்துக்கணும். இப்படிதான் செயல்படணும்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல கொடுக்கலாம், சில நேரத்துல கொடுக்காமலும் இருக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், பட் பெட்டர் அவாய்ட் பண்ற க்ரௌட்ல இருக்கும்போது. அதாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சில விஷயம் நீங்க கொடுக்கலாம். இப்ப ஒருத்தர் வந்து கொஞ்சம் சாம்பார் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க, கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா யாரும் ஒன்றும் பெருசா நினைக்க மாட்டாங்க. நீங்க கொண்டு போய் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குலோப் ஜாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி ஒரு மாதிரி உங்களை பார்ப்பாங்க, அவரையும் பார்ப்பாங்க. அதனால அது பார்க்கணும், என்ன பரிமாறுறோம், எதை கேட்கறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். திருப்பி திருப்பி நாலு தடவை அஞ்சு தடவை கேட்கறாங்க அப்படின்னா அப்ப நம்ம பொறுமையா அவங்க கிட்ட சொல்லலாம். அதான் நான் முன்னே சொன்னேன், இல்ல பிரபு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ண. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய், மகாபிரசாத் கீ ஜாய்.